الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد சென்ற வகுப்பு சூரத்துல் பையினா உடைய முதலாவது ஆயத்தை படித்தோம். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரையும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மற்றும் முஷ்ரிக்குகள் அவர்களுடைய குஃப்ரில் இருந்து கொண்டிருந்தார்கள் என்ற விஷயத்தை முதல் ஆயத்திலையும் இரண்டாவது ஆயத்திலையும் சொல்கிறான் என்று படித்தோம். அந்த ஆயத்தில் விளக்கமாக குஃப்ர் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்ற விஷயங்களையும், அதுபோல முஷ்ரிக்குகள் அவர்கள் காஃபிர்கள், அதே சமயத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்களும் காஃபிர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஷ்ரிக்குகள் என்ற விடயங்களையும் நாங்கள் தெளிவாக படித்து முடித்துக் கொண்டோம். அந்த ஆயத்தில் இன்னும் பல விஷயங்கள் விளக்கத்துக்கு இருக்கின்றன. வரக்கூடிய வாரம் நாங்கள் அந்த சூராவின் விளக்கத்தை தொடர்ந்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இடையில படிக்கிறதுக்கு போகிறோம். சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன் நாங்கள் நடக்கக்கூடிய தேர்தல் பற்றி, முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த நாட்டில் முஸ்லீம்கள் வாக்களிக்கிறது பற்றி உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னோம். இன்றைக்கு நாங்கள் நடந்து முடிந்த தேர்தல் பற்றி நாங்கள் சில விஷயங்களை படித்துக் கொள்றதுக்கு முயல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றின் ஏற்பாட்டாளன். தேர்தல் நடந்து முடிந்ததிலிருந்து இதுவரைக்கும் நீங்க பார்த்தீங்க என்றால் எல்லாம் நாம் செய்தோம் என்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நாம் செய்தோம், நாம் ஆட்சியை மாற்றி அமைத்து விட்டோம், நாம் துரத்தி விட்டோம், நாம் ஒருவரை கொண்டு வந்து விட்டோம், இப்படித்தான் எல்லாருடையவும் பேச்சு. முஸ்லிம் அல்லாதவர்கள் பேசுகிறார்கள், பிரச்சனை இல்லைன்னு ஒரு பக்கம் வைத்தால், முஸ்லிம்கள், முஸ்லிம் அரசியல் பிரமுகர்கள், முஸ்லிம் கட்சியாளர்கள், வாக்காளர்கள் எல்லாம் நாம் ஒருவரை விரட்டிவிட்டோம், தூக்கி எறிந்து விட்டோம், இன்னொருவரை கொண்டு வந்திருக்கிறோம், எல்லாம் நமது பலம், நாம் நினைத்தால் எதுவும் செய்யலாம், முஸ்லிம் சமூகம் ஒன்றுபட்டால் எதையும் சாதிக்கலாம், எவரையும் அமர்த்தலாம், எவரையும் விரட்டலாம், நமக்கு தேவையான ஒருவரை நாமே தெரிவு செய்து கொள்வதற்கு நம்மால் முடியும், நாம் தான் ஆட்சியை அமைக்கிறோம், நாம் தான் ஆட்சியை உடைக்கிறோம், தூக்கெறிகிறோம் என்றவாறான வார்த்தைகளும் பேச்சுக்களும் எழுத்துக்களும் கருத்துக்களும். இந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து போயிட்டோம். அதனால அதை பற்றி கொஞ்சம் படித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை படைத்தவன், உலக நிகழ்வுகளையும் அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், படைப்பினங்களை அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம். மக்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் காலத்தை ஏச வேண்டாம், ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் அஸ்ஸவஜல் நான் தான் காலம் பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, நான் அவற்றை புதுப்பிக்கிறேன், மேலும் பழையவையாக ஆக்குகிறேன், நான் அவற்றை புதுப்பிக்கிறேன், மேலும் பழையவையாக ஆக்குகிறேன், அரசர்களுக்கு பின் அரசர்களை நான் கொண்டு வருகிறேன், அரசர்களுக்கு பின் அரசர்களை நான் கொண்டு வருகிறேன் என்று கூறியுள்ளான். இப்படி இந்த ஹதீஸ் முடிவடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் காலத்தை ஏற்க வேண்டாம், ஏனெனில் அல்லாஹ் அஸ்ஸவஜல் நான் தான் காலம், பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, அவற்றை நான் புதுப்பிக்கிறேன் மேலும் பழையவையாக ஆக்குகிறேன், மன்னர்களுக்கு பின் மன்னர்களை நான் கொண்டு வருகிறேன் என்று கூறியுள்ளான் என்று சொன்னார்கள். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை ஏற்க வேண்டாம் என்பது நாளை, நேரத்தை, வாரத்தை, மாதத்தை, ஆண்டை ஏற்கக்கூடாது. இது ஒரு கெட்ட ஆண்டு, இது ஒரு சரித்திரியம் பிடித்த நாள், இது ஒரு மோசமான மாதம், அப்படி காலத்தை ஏற்கக்கூடாது. ஏன் அதுக்கு ஏற்கக்கூடாது என்ற தடை என்றால், காலத்தை ஏற்கும் போது உண்மையில் காலத்தை நீங்கள் ஏற்றுவதில்லை, அவற்றை இயக்குபவனை ஏற்றுகிறீர்கள். அல்லாஹால என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தான் காலம். நான் தான் காலம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நான் தான் காலத்தின் சொந்தக்காரன், நான் தான் காலத்தின் சொந்தக்காரன், நான் தான் காலத்தை படைத்தவன், நான் தான் காலத்தை இயக்குபவன், நான் தான் காலத்தை படைத்தவன், நான் தான் காலத்தின் சொந்தக்காரன், நான் தான் காலத்தை இயக்குபவன். அப்ப நான் காலமாக இருக்கிறேன், நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்லும் போது இந்த அர்த்தங்கள்லாம் அது இருக்குது. அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறார். அப்ப நான் என்னுடைய பொருள், நீங்கள் ஏசினால் யாரை ஏசுகிறீர்கள்? என்னை. நான் ஏசுகின்ற ஒரு பொருள், ஏசினால் யாரை ஏசுகிறீர்கள்? என்னை ஏசுகிறீர்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தொடர்ந்து என்ன சொல்கிறான் என்றால், பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை. காலத்தின் அடிப்படை அது. நாள் ஒரு நாள், ஒரு நாளின் அடிப்படை என்பது ஒரு பகலும் ஒரு இரவு. பகல்களும் இரவுகளும் எனக்குரியவை, நான் அவற்றை புதுப்பிக்கிறேன் மேலும் பழையவையாகவும் ஆக்குகிறேன். புதுப்பிக்கிறேன் என்றால், அல்லாஹ் இப்பொழுது தந்திருக்கக்கூடிய பகல் முற்றிலும் ஒரு புதிய பகல். இதுக்கு முன் உலகத்தில் போன பகல்கள் எல்லாம் அல்லாஹால பழையவையாக ஆக்கிய பகல்கள். அல்லாஹ் ஒவ்வொரு நேரமும் புதிய ஒரு நேரமாகத்தான் தருகிறார், புதிய ஒரு பகல். சென்று போன இரவு ஒரு பழைய இரவு, வர இருக்கிற இரவு ஒரு புதிய இரவு. இந்த பகல் முடிய இது பழைய பகலாக ஆகிவிடும். நாளை வர இருக்கிற பகல் ஒரு புதிய பகல். அல்லாஹ் பழையவையாக ஆக்குகிறேன் என்பதன் அர்த்தமும், புதியவையாக ஆக்குகிறேன் என்பதன் அர்த்தமும் அறுத்தார். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்கிறான் என்றால், மன்னர்களுக்கு பின் மன்னர்களை நான் கொண்டு வருகிறேன். இதுதான் எங்களுடைய இந்த விஷயத்துக்கு முக்கியமானது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன், காலத்தின் நிகழ்வுகளையும் நான் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன். தினசரி நடக்கக்கூடியவை எல்லாம், ஒருவர் பிறப்பது, ஒருவர் இறப்பது, ஒருவர் உண்ணுவது, ஒருவர் ஓடுவது, ஒருவர் ஆடுவது, ஒருவர் பாடுவது, ஒருவர் அரச ஆட்சியில் அமர்வது, ஒருவர் அரச ஆட்சியில் இருந்து கவிழ்க்கப்படுவது, ஒருவர் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒன்றும், ஒவ்வொன்றும் நடைபெறுகின்றனவே, அத்தனையும் அல்லாஹுவின் ஏற்பாடு. அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொன்னார் என்றால், அரசர்களுக்கு பின் அரசர்களை நான் கொண்டு வருகிறேன். நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நீங்க வாக்களித்து அல்லது தெரிவு செய்து நீங்க ஒருவரை தெரிவு செய்கிறீர்கள், ஒருவரை அவருடைய காலம் முடிய அவர் போவதும், அல்லது நீங்களாக சேர்ந்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைப்பதும், இன்னும் ஒருவரை நீங்கள் கொண்டு வருவதும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது போல் உங்களுடைய செயல் அல்ல, அது என்னுடைய செயல். நான் தான் ஒவ்வொருவரையும் ஒருவர் பின் ஒருவராக, இன்னாருக்கு பிறகு இன்னார், இன்னாருக்கு பிறகு இன்னார் என்று நான் தான் அதிகார கதிரையில கொண்டு வந்து அமர்த்தி வைக்கிறேன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லியிருக்கிறான். ஆகவே எவரும், எந்த குழுவும், எந்த கட்சியும், எந்த சுதந்திர இயக்கமும் அல்லது சுயேட்சை குழுவும் நாம் தான் இந்நாளை பதவியில் அமர்த்தினோம், நாம் தான் இந்நாளை பதவி துறக்க அல்லது பதவியிலிருந்து வீழ்த்தினோம் கவிழ்த்தினோம் என்று சொல்லக்கூடாது. அது அக்கீதா நம்பிக்கைக்கு முரணானது, ஈமானுக்கு முரணானது. ஒரு முஃமின் உலகத்தில் நடைபெறக்கூடிய யாவும் அல்லாஹுவின் ஏற்பாட்டின் பிரகாரம் நடக்கிறது என்று நம்ப வேண்டும். அவனுடைய ஈமான் அடிப்படாது. வணக்கம் சொல்லலாம். அவன் நம்புகிற அந்த ஈமானின் அடிப்படைக்கு முரணாக இல்லை, அவன் நம்புகிறானோ இல்லையோ அவனுடைய வாயினால் நாங்கள் சென்ற வாரம் படித்தோமே ஈமானுக்குரிய வரை விளக்கணம், குஃப்ருக்குரிய வரை விளக்கணம். அதன்படி என்ன, அவருடைய இதயத்திலிருந்து நம்பிக்கை, வாயினால் உண்மைப்படுத்தல், நாவினால் உண்மைப்படுத்தல், செயலினால் அவற்றை வெளிப்படுத்தல், உறுப்புகளினால் அவற்றை வெளிப்படுத்தல். இப்ப இது அவனுடைய வாயினால் எப்படி வெளிவருகிறது? நாம் தான் மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்பினோம், நாம் தான் மைத்திரியை கொண்டு வந்தோம். இது எந்த வகையிலும் பொருத்தமற்ற பேச்சு. ஒரு முஃமின் பேசக்கூடாது, அப்படி எழுதக்கூடாது. சரிதானே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆலி இம்ரானின் 26வது வசனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். சூரத்து ஆலி இம்ரான் 26வது ஆயத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். நபியே நீர் கூறுவீராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியே நீர் கூறுவீராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வே அல்லாஹ்வே, ஆட்சியின் அதிபதியே, ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய், நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை பிடுங்குகிறாய் அல்லது கலட்டுகிறாய், நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய், நன்மை உன் கையிலேயே இருக்கிறது, நன்மை உன் கையிலேயே இருக்கிறது, நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறாய், நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறாய், நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ்வே ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியவருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், மேலும் நீ நாடியவரிடமிருந்து ஆட்சியை கலட்டுகிறாய், மேலும் நீ நாடியவரை கண்ணியப்படுத்துகிறாய், மேலும் நீ நாடியவரை இழிவுபடுத்துகிறாய், உன் கையிலேயே நன்மை இருக்கிறது, நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன். சூரத்து ஆலி இம்ரான் 26வது ஆயத். இந்த ஆயத்து வந்து முழுக்க முழுக்க ஈமானுடைய ஒரு ஆயத். அல்லாஹ் உலகத்தில ஒருவரை கண்ணியப்படுத்துகிறான், அது அவனுடைய விருப்பம், அவன் எவரை விரும்புகின்றான் அவரை கண்ணியப்படுத்துகிறான். ஒருவரை அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுகிறான், அவனுடைய விருப்பம், ஆனால் அவன் எல்லோரையும் கண்ணியப்படுத்துவதும் இல்லை, எல்லோரையும் இழிவுபடுத்துவதும் இல்லை, தான் நாடியோரை இழிவுபடுத்துகிறான், தான் நாடியோரை கண்ணியப்படுத்துகிறான். இது அல்லாஹுவின் நாட்டத்தின் பாலும் விருப்பத்தின் பாலும் பட்டது. அதுபோலத்தான் தான் நாடியோரை பதவி கொடுத்து அமர்த்துகிறான், தான் நாடியோரை பதவியிலிருந்து விலக்கி எடுத்துக் கொள்கிறான். ஒருவரை கதிரையில் அமர்த்துவதும், அதிகார ஆட்சி பதவி கதிரையில் அமர்த்துவதும், அந்த ஆசனத்திலிருந்து கலட்டி விடுவதும் இரண்டுமே யாரின் செயல்? அல்லாஹுவின் செயல். அதனாலத்தான் அந்த ஆயத்தின் துவக்கம் அல்லாஹுவே என்று விழிப்பதோடு மட்டும் அல்லாஹ் சொல்லி நீ நாடியோருக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் என்று சொல்லுகின்றார். ஆட்சியின் அதிபதியே என்று அல்லாஹ் அடுத்ததை சொல்லும்படி சொன்னான். ஆட்சி என்பது உண்மையான ஆட்சி யாருடையது? அல்லாஹுடையது. அவனது ஆட்சிக்கு நிகரான ஆட்சி கிஞ்சித்தும் எவரும் எதிர்பார்க்கறதுக்கோ கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கோ இல்லை. உலகத்தில் எவரவரெல்லாம் சிற்றாட்சிகள் செய்கிறார்களோ, ஆட்சி என்ற பெயரில் ஒரு ஆட்சி செய்கிறார்களோ, அத்தனை ஆட்சியும் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது? அதான் ஆட்சியின் அதிபதி. மாலிக்குல் முல்க், மாலிக்குல் முல்க்னா மாலிக்கு யௌமித்தீன் என்று படிக்கிறோமே, கூலி நாளின் அதிபதி. தீன் என்றால் கூலி, கூலி நாளின் அதிபதி. அந்த இடத்துல தீனுக்கு கூலி என்பது அர்த்தம். கூலி நாளின் அதிபதி, அதாவது மறுமை நாளின் அதிகாரம் முழுமையாக யாருடையது? அல்லாஹ். அது போல மாலிக்குல் முல்க் ஆட்சியின் அதிபதி. உலகத்தில எவரவரெல்லாம் ஆட்சி செய்கிறார்களோ அவரவருடைய அத்தனை அத்தனை வகையான விதம் விதமான ஆட்சிகள் அனைத்தும் அல்லாஹுடைய கையில தான் இருக்குது. முழு ஆட்சியும் அல்லாஹுடைய கையில் இருப்பதனால் அவன் என்ன சொன்னான்? ஆட்சியின் அதிபதி. தன்னுடைய ஆட்சி, பிறருடைய ஆட்சி, எல்லா ஆட்சியும் யாருடையது? அல்லாஹுடைய கையில இருக்குது, அவனுடைய அவனுக்கு சொந்தமானது. ஆகவே எவரும் உலகத்தில் நாம் தான் இவரை கொண்டு வந்தோம், நாம் தான் இவரை ஆசனத்திலிருந்து புரட்டினோம், நாம் தான் இவரை அமர்த்தினோம், நாம் தான் இவரை துரத்தினோம் என்பது ஒரு முஸ்லிம் பேசக்கூடாத வார்த்தை, ஒரு முஃமின் பேசக்கூடாத வார்த்தை. என்ன சொல்ல வேண்டும்? மாறாக அல்லாஹ் தான் நாடிய ஒருவரை இம்முறை கதிரைக்கு கொண்டு வந்துள்ளான், தான் நாடிய ஒருவரை கதிரையிலிருந்து அகற்றியுள்ளான், இப்படித்தான் பேச வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக சென்ற இரண்டு நாட்களாக நேற்றும் இன்றும் எல்லா முஸ்லிம்களுடையும் பெரும்பாலான பேருடைய பேச்சு என்று கேட்டால், நாங்கள் ஒரு பெரிய சாதனை செஞ்சிட்டோம், ஆட்சியை புரட்டி விட்டோம், புரட்சி செய்து விட்டோம், நாம் நினைத்த விரும்பிய ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அல்லாஹுவை மறந்த ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய பேச்சு இது. எவரும் பேசக்கூடாது சொன்னா நாங்கள் சொல்றோம். இதெல்லாம் அல்லாஹுடைய ஏற்பாட்டின், நாம் என்ன காண இல்லையா அன்றைக்கு எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டாங்க? சரியா பார்த்தீங்க என்றால் இன்னும் ரெண்டு வருட காலம் இருக்குது, போன மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு வருட காலம், ஏறத்தாழ 7 ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒருவர். அல்லாஹ் தஆலா அவரை முட்கூட்டியே அனுப்ப வேண்டும் என்று நினைத்தார். சித்த சுவாதீனமா இருக்கிறார், முழு உடம்பும் வேலை செய்து கொண்டு இருக்குது, உடல் நலக்குறைவு இல்லை, தனக்கு தேவையான அளவு ஆட்சியை கொண்டு போறதுக்குரிய பாராளுமன்றத்தினுடைய முழு பலமும் இருந்துச்சு, 3-2 பெரும்பான்மையோட தான் பாராளுமன்றத்தில் இருந்தது. அப்படியெல்லாம் இருக்கும் போது அல்லாஹ் என்ன வயதை பார்த்தான்? அவசரப்பட்டு ஒரு தேர்தலை தானே என்ன செய்ய வச்சு, கையொப்பம் போட வச்சு, தானே வீட்டுக்கு போறதுக்குரிய ஏற்பாடு அவர் நினைச்சிருப்பாரா? ஒருவரை நான் கிண்டி பேச ஒன்றும் இல்லை, அதாவது இதுக்கு விளக்கம் இதுதான். மனிதன் என்ற வகையில் சிந்திப்ப, தான் இதில் தோல்வி விடுவேன் என்று நினைத்து கொஞ்சம் நினைப்பு வந்திருந்தால் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், ஒரு நாளும் தேர்தலை முற்படுத்தி இருக்க மாட்டான் மனுஷன். ஏன்னா ஒரு நாளாவது இருந்துட்டு போகணும் தானே யோசிப்பான், தோல்வியில போறோம். இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு என்பதை புரிய வேண்டும். மைத்திரி நினைச்சிருப்பாரா, நான் இந்த தேர்தல் ஒன்று வரும், நான் இதில் போட்டிடுவேன், நான் வெல்லுவேன் என்று 2 வருஷத்துக்கு மஹிந்தோட ரிகார்டு தான் இருந்திருப்பாங்க. ஆகவே எவரும் நினைக்க இல்லை நாங்கள் ஒரு தேர்தல் ஒன்றுக்கு போவோம், வென்றவர் நினைக்க இல்லை நான் இப்படி ஒன்று தேர்தலில் ஒரு வேட்பாளராக வருவேன் வெல்லுவேன் என்று, தோற்று போனவர் நினைக்கையில் நான் இப்படி ஒரு தேர்தலுக்கு போய் தோற்று போவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு என்பது இதுதான் அவன் தினசரி எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். தன்னுடைய முன்னேற்பாட்டின் பிரகாரம் எவருக்கும் எப்படி அது ஆகப்போகிறது என்று சொல்ல முடியாது. ஆகக்கூடினால் யாருடைய நம்பி போவாங்க? அந்த ஜோதிடருடைய சொல்ல என்ன செய்வாங்க? நம்பி போவாங்க. கடைசியா ஜோதிடரும் என்ன செய்வாங்க? கைவிட்டுடுவாங்க. ஜோதிடர் என்ன செய்ய? அவன் சொல்லுவதெல்லாம் அழக்கும் என்று இருந்தா உலகத்தில் செஞ்சுட்டு பிடிப்பான் இல்லையா? ஜோதிடரையும் ஜோதிடத்தையும் நம்பிதான் என்ன செஞ்சாங்க. 2015 முதலாம் மாதம் 8 என்ன செஞ்சாங்க வச்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதெல்லாம். ஒருவருக்கு இப்படி ஒரு நிலையை கொண்டு வருவது, இன்னும் ஒருவருக்கு மற்றொரு நிலையை கொண்டு வருவது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சரியா பார்த்தால் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட ஒரு தூக்கு கயிறு போலத்தான மனிதன் யோசிக்க வேண்டும். ஆனா எப்ப யோசிக்கிறான்? நடந்து முடிந்த பிறகுதான் யோசிக்கிறான். நடக்க முன் இப்படி ஒரு தூக்கு கயிறு தனக்குத்தானே குழி தோன்றுகிறேன் என்று யோசித்திருந்தால் செஞ்சிருப்பான மனிதன் இல்ல. அதுதான் உண்மையாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை உலகம் புரிய வேண்டும் என்பதற்குரிய சில நல்ல அத்தாட்சிகள். மஹிந்தவும் தான், மைத்திரியும் தான், எல்லோரும் தான் புரிய வேண்டும். நமக்கு அப்பால் நம்மை ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்குது. நமக்கு அப்பால், நமது சிந்தனைக்கு அப்பால், நமது கற்பனைக்கு அப்பால், நமது விருப்பத்துக்கு அப்பால், நமது நாட்டத்துக்கு அப்பால், நமது ஓட்டத்துக்கு அப்பால், நமது தேட்டத்துக்கு அப்பால் ஒரு சக்தி நம்ம இயக்கிக் கொண்டிருக்குது. அந்த சக்தியை விஞ்சி நாங்கள் எதுவும் செய்வதற்கு இல்லை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். அவங்க மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் புரிந்து விசேஷமா முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான அம்சம். ஏன் இந்த மாதிரியான நிலையை அல்லாஹால உருவாக்கினான் என்பதை பற்றியும் பேசுகிறார்கள். இப்ப என்ன முஸ்லிம்கள் என்ன பேசுகிறார்கள் சொன்னா, இந்த முறை என்ன அது என்று சொன்னா, வரலாற்றில் கடந்த 20-30 இல்லாத அளவுக்கு ஒரு முஸ்லிம் சமூகம் ஒரு பக்கத்துக்கு வாக்களித்தது. மிக பெரும் பாலம் என்ன செய்யுது, முஸ்லிம்கள் ஒரு பக்கத்துக்கு வாக்களிச்சாங்க. ஒரு கடந்த 20-30 அப்படி நடக்க இல்லை. அதனால பாச்சோறு தாங்கள் வாக்களித்தவர் தோற்றிருந்தால் தாங்கள் வாக்களித்த பாதி பாச்சோராக்கிப்பாங்களா? அப்ப எல்லாரும் சேர்ந்து 2 தொழுகு, நாம வென்ற ஆள் வந்திருக்கு, நாம வாக்களித்தால் வந்திருக்கிறாரே அல்லாஹ், நாங்கள விருப்பத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறான் என்று சுன்னத் தொழுது, நன்றி செலுத்தின உள்ளங்கள், நள்ளிதயங்கள் எத்தனை, நம்முடைய தெரிவு பிழையாக ஆகிதாம் இருக்கணுமே என்று அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேடின நாவுகள் எத்தனை, நம்முடைய தெரிவுல பிழைகள் வந்திடாமல் நல்லவையே நடக்க வேண்டும் என்று அல்லாஹால கேட்ட நாவுகள் எத்தனை. இதெல்லாம் விட்டு போட்டு ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் பட்டாசு கொடுத்தது, இன்னொரு கூட்டம் கைத்தட்டி, இன்னொரு கூட்டம் கூத்தாடி, இன்னொரு கூட்டம் பாச்சோர் ஆக்கி பகிர்ந்து, இன்னொரு கூட்டம் ஒரு பெரும் பெரும் படங்களை, பெரும் வேலைகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்தால் 2 விற்றலாம். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு கூட்டம் இப்படி பேசிக்கொண்டும் இப்படி செய்து கொண்டும் தெரிகிறேன். இதுதான் மிச்சம் கவலைக்கிடமான, ரொம்ப ரொம்ப ஆதங்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் எல்லாமே ஒரு ஒரு எல்லையில் நிற்க வேண்டியிருக்கிறது. எங்களுடைய உணர்வுகள், நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய சந்தோஷங்கள், எம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற ஒரு மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். எம்முடைய சந்தோஷத்தையும் கட்டுப்படுத்து நமது தீன், நம்முடைய துக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது நம்முடைய தீன், நம்முடைய உணர்வையும் கட்டுப்படுத்துது நம்முடைய தீன், நம்முடைய உணர்ச்சியையும் கட்டுப்படுத்துது நம்முடைய தீன். எல்லாவற்றுக்கும் தீன் ஒரு எல்லையை சொல்லித்ததற்கு, அதை தாண்டி போய் நாம் இப்படி செய்வது நல்லது அல்ல. நாம் விரும்பிய ஒருவர் வந்திருக்கிறார் என்று சந்தோஷப்படலாம், ஆனால் அதே சமயத்தில் இன்னும் பலதை செய்ய வேண்டியிருக்கிறது. எப்படி சந்தோஷப்படலாம்? மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த காலத்தில் உரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில யுத்தம் நடந்துச்சு. உரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பாரசீகர்கள் உரோமர்களை வென்றுட்டாங்க. பாரசீகர்கள் உரோமர்களை வென்றுட்டாங்க. வென்ற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அது கவலையாக இருந்தது. எது? ரோமர்கள் பாரசீகர்களிடம் தோற்று போனது கவலையாக இருந்தது. முஷ்ரிக்குகள், மக்கா முஷ்ரிக்குகளுக்கு அது சந்தோஷமாக இருந்தது. அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் விரும்பிய ஒரு பாரசீகர்கள் வெற்றி கொண்டது. இருபக்க நியாயங்களும் என்னென்றால், கவலைக்கும் மகிழ்ச்சிக்கும் முஸ்லிம்கள் ரோமர்கள் இருவரும் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதத்தின் சொந்தக்காரர்கள். ரோமர்கள் கிறிஸ்தவர்கள், ரோமர்கள் கிறிஸ்தவர்கள். நாங்கள் சென்ற வாரம் படித்தோமே அகலூர் கிதாப் சூரத்தின் பைக்கினால் அமையக்குள் இல்லாதீனக்கப்புறம் அகலூர் கிதாப்ல, அகலூர் கிதாப்ல படித்தோம். ரோமர்கள் கிறிஸ்தவர்கள், பாரசீகர்கள் நெருப்பு வணங்கிகள் மஜூஸ், பாரசீகர்கள் மஜூசிகள். முஸ்லிம்கள் எதை பார்ப்பாங்க? நெருப்பு வணங்கிகளை பார்ப்பாங்களா? வேதம் இல்லாத மக்களை பார்ப்பாங்களா? ஓரளவாவது தங்களுடைய மார்க்கத்திற்கு நெருக்கமா இருக்கக்கூடிய வேதம் உள்ள கிறிஸ்தவர்களை பார்ப்பாங்களா? கிறிஸ்தவர்கள் தான் பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் வேதம் இல்லாத ஒரு சாராரோட பொருதி தோற்று போனது முஸ்லிம்களுக்கு அது கவலையாக இருந்தது. ஆனால் மக்கா குறைஷி முஷ்ரிக்குகளுக்கு சந்தோஷமாக இருந்தது. காரணம் என்னென்றால், அவர்கள் வேதம் இல்லாத சிலை வணக்கத்தில் இருந்தவர்கள். இவர்கள் கட்டிய ஒன்றை வணங்குகிறார்கள், அவர்கள் நெருப்பு என்று இன்னொரு பொருளை வணங்குகிறார்கள். எங்க பாரசீகத்தில், எனவே பாரசீகர்கள் தம்மை ஒத்தவர்கள், கிறிஸ்தவர்கள் போன்று வேதம் படாதவர்கள். எனவே குறைஷி முஷ்ரிக்குகளுக்கு அவர்களுடைய வெற்றி வேதம் கொடுக்கப்பட்ட முஸ்லிம்களை போன்றவர்களை, தம்மை போன்று வேதம் கொடுக்கப்படாதவர்கள் சிலை வணக்கம் புரிபவர்கள் வெற்றி கொண்டதானது அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்ப முஸ்லிம்களுக்கு கவலை. இந்த நேரத்தில் தான் அல்லாஹால சூரத்து ரூமின் ஆரம்ப வசனங்களை இறக்கினான். அலிஸ்லாம் மீன் ரூம் என்று ஆரம்பிக்கும் சூரத்து ரூமின் ஆரம்ப வசனங்கள். அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஐந்து வசனங்கள்லையும் அலிஃப் லாம் மீம் பூமியின் நெருக்கமான பகுதியிலே, சமீபமான பகுதியிலே உரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். பூமியின் சமீபமான பகுதியிலே உரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். சமீபமான பகுதி என்பது ஒரு விளக்கம், மக்கா அதாவது அரபு நாட்டுக்கு ரோமாபுரி நெருக்கமாக இருக்கிறது. இன்னும் ஒரு விளக்கம், பாரசீகத்துக்கு எது நெருக்கமாக இருக்கிறது? ரோமாபுரி. அதுதான் இந்த சமீபமான பகுதி என்று சொன்னது. பூமியின் சமீபமான பகுதியில் ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அவர்களின் தோல்வியின் பின் சில ஆண்டுகளில் அவர்கள் வெற்றி பெறுவர். சில ஆண்டுகளில் அவர்களின் தோல்வியின் பின் அவர்கள் வெற்றி பெறுவர். அப்ப யார் வெற்றி பெறுவாங்க சொல்லுகிறார்? மூமின்களா? உரோமர்கள். அவர்களின் தோல்வியின் பின் சில ஆண்டுகளில் அவர்கள் வெற்றி பெறுவர். இதற்கு முன்னும் இதற்கு பின்னும், இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும், இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் காரியம் அல்லாஹ்வுக்கே உரியது. காரியம் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வின் உதவியை கொண்டு, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு முஃமின்கள் அவ்வேளை சந்தோஷப்படுவர். அல்லாஹுவின் உதவியை கொண்டு முஃமின்கள் அந்த வேளையில் சந்தோஷப்படுவர். அல்லாஹ் தான் நாடியவருக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு உதவி செய்கிறான். அவன் நிகழ்த்தவனும் கருணை செய்பவனுமாக இருக்கிறான். அவன் மிகைத்தவனாகவும் கருணை செய்பவனாகவும் இருக்கிறான். இது சூரத்து ரூமின் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது ஆயத்துகள். இங்கு அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்வது உரோமர்களின் தோல்வியை என்ன சொல்லுகிறான், உரோமர்கள் தோல்வியுற்றார்கள். இரண்டாவது சொல்வது அல்லாஹ் அவர்களின் இந்த தோல்வியின் பின் சில ஆண்டுகளில் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அதாவது இன்னும் ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் எவரோடு இவர்கள் தோற்று போனார்களோ அவர்களோடு அவர்கள் போராடி வெல்வார்கள். இந்த தோல்விக்கு முன்னரும் இந்த தோல்விக்கு பின்னரும் இரண்டிலும் காரியம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரிய. மஹிந்தவுடைய தோல்விக்கு முன்னரும் தான், மஹிந்தவுடைய தோல்விக்கு பின்னரும் தான், மைத்திரியின் வெற்றிக்கு முன்னரும் தான், மைத்திரியின் வெற்றிக்கு பின்னரும் தான், மொத்தத்தில் காரியம் யாருடைய கையில் இருக்குது? அல்லாஹ். அவன் தான் வெற்றியை தீர்மானித்தான், அவன் தான் தோல்வியையும் தீர்மானித்தான். சரிதானே? அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டேன்னு சொல்லுகிறான். முஃமின்களுக்கு சந்தோஷம் வரும் எப்பொழுது தெரியுமா? ரோமர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பானே, உதவி செய்வானே, அல்லாஹ்வின் உதவியை கொண்டு முஃமின்கள் அந்த வேலை சந்தோஷப்படுவார்கள். எந்த வேலையில? உரோமர்கள் திருப்பி வெற்றி கொள்வார்களே அடுத்த போர்ல. அந்த நேரத்தில் அவர்களுடைய வெற்றி அவர்களுடைய சக்தியினால் கிடைத்த வெற்றி அல்ல. அல்லாஹ் அங்கே எதை ஞாபகம் ஊட்டுகிறார்? அவர்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் வெற்றிக்கு உதவி செய்வான். அந்த வெற்றியை கண்டு முஃமின்கள் சந்தோஷப்படுவார்கள். தான் உதவி செய்வது தான் நாடியோருக்கும் மட்டும்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி வைத்தான். இங்க அல்லாஹ் இந்த செய்தியை சொன்னான். இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு நாம் மிகுந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? உரோமர்களுக்கு வெற்றி ஒன்று கிடைக்க போகுது. அது போல சில ஆண்டுகள் கழித்து மற்றொரு யுத்தம் கிறிஸ்தவ ரோமர்களுக்கும் மஜூசிகளான பாரசீகர்களுக்கும் நடந்து அந்த போர்ல உரோமர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல்லாஹ் வாக்களித்தது போல் வெற்றியும் அவர்களுக்கு கிடைத்தது. மக்கா முஸ்லிம்களுக்கு என்ன கிடைத்தது? மகிழ்ச்சியும் கிடைத்தது. மகிழ்ச்சியும் ஏற்கனவே முஸ்லிம்கள் இந்த ஆயத்திறங்கின உடனே குறைசி முஸ்லிம்கள் சொல்லித்தாங்க வரப்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு யுத்தம், அதுல வெற்றி கொள்வாங்க. இதுல நடக்காது சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு குறைசி முஸ்லிக்கும் அதுல பெட் பண்ணிட்டாங்க. பெட் பண்றா என்ன? பந்தயம் கட்டிட்டாங்க. அதாவது இஸ்லாத்துல பந்தயம் கட்டுவது கூடாது என்ற தடை வருவதற்கு முன் நடைபெற்றது. என்றால் அதிகமான சட்டங்கள் எங்க வந்துச்சு? மதீனாவுக்கு போன பிறகு தான். மக்கா உடைய ஆரம்ப காலத்தில் நடந்தது. அப்ப மக்கா காலத்தில் இப்படி நடந்ததுனால அப்ப அந்த நேரத்தில் இது தடை என்பது இருக்கே இல்லை. பந்தயம் கட்டுறது தடை என்று ஒன்று இருக்கே இல்லை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொன்ன உடனேயே வெற்றி பெறுவாங்க என்று சொன்ன நேரத்தில் குறைசி இல்ல முஷ்ரிக்கள் நம்ப இல்லை. ஒரு முஷ்ரிக் ஒரு சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஏண்டா மோமின்களுக்கு எதுல நம்பிக்கை இருக்கும்? அல்லாஹ்வுடைய சொல்லலத்தான் நம்பிக்கை இருக்கும். வேற எதுல நம்பிக்கை இருக்குமா? பந்தயம் கட்டினாங்க. பந்தயம் கட்டி அது அந்த அளவு நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த செய்தியை சொன்னாங்க. பிறகு அல்லாஹால இந்த சூறாவில் அருள் இருந்தது போலவே வெற்றி கிடைத்தது. முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டாங்க. முஸ்லிம்களுக்கு கவலையும் வந்துச்சு. இதுல என்ன முக்கியம் என்றால், தாம் விரும்புகிற ஒரு சாராருக்கு நேரக்கூடாது நேரும் போது கவலை வருவது போல, தாம் விரும்புகிற ஒரு சாராருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கும் போது அவரவருக்கு என்ன வரும்? சந்தோஷம். நாங்கள் விரும்பிய மைத்திரியை கதிரைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி இவ்வளவு வாக்களித்து இவ்வளவு இரவு பகலா வெளித்திருந்து எதுனா செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்களே, அவர்களுக்கு உண்மையிலே விரும்புற மாதிரி அல்லாஹால அந்த மனசன வெற்றியை கொடுத்ததுனால சந்தோஷம். இதை நாங்கள் தடுக்க இயலாது. இதை பிழை என்று சொல்லவும் விளங்கிட்டு அந்த சந்தோஷம் நியாயமானது, தடுக்கப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு ஆதாரம் தான் இந்த குர்ஆனுடைய வசனங்களும் முஃமின்களும் முஷ்ரிக்குகளுக்கும் இடையிலான அந்த மனோபாவத்தில் அல்லாஹாலாவுடைய பக்கத்தில் இருந்து வந்த வெற்றியின் போது முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டதும் அது தெரியல. ஆனால் இந்த அடிப்படையை மாறி பார்க்க இயலாது. எந்த அடிப்படை? வெற்றியை கொடுத்தவன், தோல்வியை கொடுத்தவன், இது ரெண்டையும் செய்தவன் நாம் அல்ல அல்லாஹ்தான் என்பதை என்ன செய்யலாது? நாங்கள் மறக்க இயலாது. அந்த அடிப்படையை மறுக்கவோ யாரும் போகக்கூடாது. அதை மறந்து ஒரு சந்தோஷம் இருக்க கூடாது. இப்ப இந்த நேரத்தில் உண்மையிலேயே புத்திசாலிகள் என்ன செய்வார்கள் என்றால், சந்தோஷத்தோடு அடுத்தது போனவருடைய ஆட்சி எதனால கலந்து போனது என்பதை பற்றி சிந்திக்கணும். அந்த பிழைகள் நம்முடத்திலையும் வந்தால் எவரை அல்லாஹ் தூக்கி எறிகின்றானோ அதே அல்லாஹான் என்ன செய்யலாம், மறுத்தவரையும் தூக்கி வீசுவாங்க. அதாவது நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது, நாங்க இதே மாதிரி அவங்க செய்ததுக்கும் நீங்க செய்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது, நாங்கள் நினைத்ததையெல்லாம் நமது தகுதியில் இருந்து கொண்டு செய்யலாம் என்ற மனோபாவத்தில் அவர்கள் செய்தார்கள் என்று ஒரு மாத காலம் நீங்க தேர்தல் மேலையில் பேசி போட்டு நீங்க தகுதிக்கு வந்த பிறகு நீங்க நினைச்சதெல்லாம் செய்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் இதில் என்ன வித்தியாசம்? அப்ப நீங்களும் அவங்களும் என்ன, பரஸ்பரம் ஒன்றுதான், நீங்களும் அவங்களும் பரஸ்பரம் ஒன்றுதான். ஆகவே நாங்கள் குறிப்பா முஸ்லிம்கள் ரொம்ப கவனமா இருக்கிறோம். இந்த முறை என்ன நடந்திருக்கா, முஸ்லிம்கள் தான் இதில் முன்னுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகமானவங்க என்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆகவே முஸ்லிம்கள் தான் இப்ப கூடுதலா இதை பத்தி பேசுறாங்க, எழுதுறாங்க. நாங்கள் கொண்டு வந்த ஜனாதிபதி, நாங்கள் அமர்த்தின ஜனாதிபதி, நாம் தெரிவு செஞ்ச ஜனாதிபதி அப்படின்ற ஒரு இதை வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை பேச்சாலையும் எழுத்தாலையும் வந்திருக்கிற நேரத்தில் நாங்க அல்லாஹுவை மறந்த ஒரு சமூகத்தில ஒரு தருணத்தில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது ஆரம்ப கடமை, அடிப்படையான கடமை. எவர் முன்னிலையில் இருந்தாலும் சரித்தான் அல்லாஹுவை மறந்த பேச்சு, மறந்த எழுத்துக்கு முன், மறந்த செயலுக்கு முன் அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவது அடிப்படையான ஆரம்ப கடமை. அதனால தான் நாங்கள் யாரா இந்த சிறுத்தை நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு சொல்லணும். இதை நீங்க செய்யாதுங்க. யார் என்ன சொன்னாலும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதி தோற்று போனது இதான் முதல் தடவை. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இலங்கையில முறை வந்த பிறகு இலங்கையில நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எவரும் ஆகக்கூடா ரெண்டு தடவை இருந்தாங்க. இரண்டாவது தடவைக்கு மேல கேட்கறது இல்லை என்ற சட்டத்தில் இடம் இருக்கு. முதலாவது தடவை கேட்டா ஏற்கனவே ஜனாதிபதி இல்லாம இருந்தானு கேட்டாங்க, தோற்றாலும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தடவை கேட்ட நேரத்தில் கேட்டவங்க எல்லாருமே வென்று இருக்கிறாங்க. அது சந்திரிக்காவும் வென்றது தான், மஹிந்த ராஜபக்சவும் வென்றது தான். ஆனால் எவரும் மூன்றாவது தடவை கேட்கல. இந்த மனுஷன் தான் சட்டத்தை எல்லாம் மாற்றி அதை கேட்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடுலாம் செஞ்சு கேட்டு தோற்று போனார், விலங்குதான். ஆகவே இது ஒரு சரித்திரம். அவர பேருக்கு என்ன, இலங்கையின் 1978 ஜேஆர் கொண்டு வந்து சட்டம் இது. ஜேஆர் ஆட்சி 1977 வந்துச்சு. 1970 வரைக்கும் வயது போனவங்களுக்கு தெரியும், சிறிமாவ பண்டார நாயக்க அம்மார ஆட்சி இருந்த காலம். அந்த ஆட்சி புரண்ட நேரத்தில் அது வரைக்கும் பாராளுமன்ற அதிகாரம், நாட்டின் பெரியவர் பிரதம மந்திரி, பாராளுமன்றம் தான் பிரதம மந்திரியை தெரிவு செய்யும். பிரதம மந்திரிக்கு என்ற ஒரு தனித்தேர்தல் இல்லை. 1977 ஆட்சிக்கு வந்த ஜேஆர் ஜெயவர்தன 1978 ஒரு சட்டையாப்ப உருவாக்கி அதுல தான் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையும் என்று ஒன்று கொண்டு அதுக்குன்னு ஒரு தனித்தேர்தல். இது ஒரு மேலதிக செலவா இல்லையா? முதலாவது அவ்வளவு நெற்றி வியர்வ நிலத்தில சிந்தி சம்பாதிக்கிற நானும் நீங்களும் கற்ற வரிப்பணம் தானே, நானும் நீங்களும் வாங்குற பொருட்கள்ல இருந்து இருக்கிற தள்ளி தானே, இதான முழுக்க முழுக்க போகுது. அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு நாங்க உழைத்து கொடுக்கிறோம், அது பேன் உள்ள போட்டுக்கணும். ஆக இது ஒரு பெரிய ஒரு சுமையாக நாட்டு மக்களை காக்கப்படுச்சு. சரி, அதுல என்ன பயன் என்று பார்த்தா, அவன் ஒருவன் நாட்டு முழுதையும் செய்யலாம், வேண்டியது செய்யலாம் என்று முழு அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்துச்சு. அந்த 78 யாப்பின் படி ஒருவர் இரண்டு தடவைகளுக்கு மேல் கேட்க முடியாது. இவர் மாற்றி கேட்டு இவர் தோற்று போனார். எனவே இலங்கையினுடைய வரலாற்றில் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் கீழ் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றில் முதலாவது தோற்று போன ஜனாதிபதி என்ற பெருமை யாருக்கு? மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத இது. அளவுக்கு அதிகமாக மனிதர்களை அடக்கி ஆளவும் ஒடுக்கி வாழவும் போனால் என்ன அடக்கும் அல்லாஹாலாவோட? ஒரு பக்கத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு ஹதீஸ் படிச்சிக்கலாமே, நீதியை பற்றி தனி தலைப்பிட்டு படித்தோம், அநீதியை பற்றி மற்றும் ஒரு நாள் தனி தனி தலைப்பிட்டு படித்தோம். அதுல சொன்னமே ஒரு ஹதீஸ் என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அவன் அவனை பிடிப்பான், பிடித்தால் அவனை விட மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அவனை பிடிப்பான், பிடித்தால் அவனை விட மாட்டான். எங்களுக்கு எப்ப பிடிப்பான் என்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும், எப்ப பிடிப்பான், எப்படி பிடிப்பான் எங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படி பிடிப்பான் கற்பனை யாராவது நினைச்சிருந்தோமா? இன்னும் ஒரு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த முறை வாக்களிப்பு கூட, வாக்களிப்பு கூட கவனம் செலுத்தினது யாரு? சிங்கள மக்கள் அல்ல, சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள். இந்த வாக்கு வீதம் மட்டும் வளமையில் இருந்திருந்தால் 51 வீதம் யாருக்கு கிடைச்சிருக்கும்? மஹிந்தா கிடைச்சிருக்கும். யார் யாரெல்லாம் தேர்தல் கணிப்பீடுகள் வெற்றியை பற்றி செய்தார்களோ, கடந்த 20 ஆண்டு காலமாக மக்களுடைய வாக்களிப்பு வீதத்தை வச்சுதான் செய்தார்கள். இந்த முறை வாக்களிப்பு வீதம் எவரும் கணக்கில் எடுக்கையில் எப்படி ஒரு வாக்களிப்பு வீதம் வரும் என்று, 55 வீதம் 50 வீதம் ஆனால் 65 70 80 வீதம் இப்படி வாக்களிப்பு நடந்ததுனால தான், அதுவும் சிறுபான்மை சமூகம் வாக்களித்ததுனால இந்த அளவு தூரம் என்ன நடந்தது என்றால் ஆளுடைய பக்கத்துக்கு மெஜாரிட்டி குறைஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடு செய்து வைத்துட்டான் போகணும் என்று. நீங்க எதை செஞ்சாலும் நான் ஒரு முடிவுண்ட வச்சிருக்கிறேன், அது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, அப்படியெல்லாம் வரும் என்று. இதுதான் அல்லாஹுடைய பிடிக்கிறது என்பது. அவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான், அவகாசம் கொடுப்பான். நீ ஒன்னு அநியாயத்தில் இருந்துகிட்டே இருந்து அல்லாஹ் பிடித்தான் என்றால் விட மாட்டான் என்றார்கள் நாயகம் சொல்லப்பார். அது நடந்துச்சு. ஒருவரை நாங்க துரத்தி போட்டு இந்த இது பேசுறோம் என்பதல்ல, அடுத்தவங்களுக்கு படிப்பினைக்காக இதெல்லாம் சொல்லுங்க. யாருக்கு? குதூகலித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவருக்கு மட்டுமல்ல இது பாடம், வந்திருப்பவர்களுக்கும் வர இருப்பவர்களுக்கும் பாடம் தான். அவருக்கு மட்டுமல்ல, வந்திருப்பவர்கள் வர இருப்பவர்கள் எல்லோருக்கும் இது பாடம். அந்த வேலையை எவராவது செய்வாங்க சொன்னால் எல்லோருக்கும் இது நடக்கும். அவருடைய ஆட்சியில நடைபெற்ற முக்கியமான நடைபெறக்கூடாத விஷயங்கள் என்ன தெரியுமா? அவருடைய ஆட்சியில நடைபெற்றவைகள் எல்லாரும் பொதுவாக செய்யறது தான், எந்த ஒரு ஆட்சியான வந்தாலும் செய்யறது தான். என்ன சுரண்டுறது, வேற என்ன ஊழல் செய்யறது, லஞ்சம் எடுக்கிறது, இதெல்லாம் மாறி மாறி வந்த அரசாங்கங்கள், மாறி மாறி வந்த அமைச்சர்கள், மாறி மாறி வந்த ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் எல்லாம் இது சகஜமா செய்து கொண்டு போறது தான். இவனும் செஞ்சான், அவனும் செஞ்சான். ஆனால் அது எல்லை மீறி போச்சுது. எங்க? இந்த அரசாங்கத்துல எல்லை மீறி போச்சுது. அதனால கொஞ்சமா செய்யறது ஆகும் என்பது இல்லை. ஒரு பாவமும் அளவுக்கு அதிகமாக நடந்து 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 அல்லாஹ்வுக்கு சவால் விட்டுற மாதிரி, அத்தனையும் யாருடைய சொத்துக்கள், யாருடைய செல்வங்கள், யாருடைய உடல் உழைப்புகள், பொதுமக்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாராளுமன்றத்தில் தினசரி சாப்பாட்டுக்கு செலவு எவ்வளவு தெரியுமா? காலை பகல் இரவு 3 வேளை உணவுக்கும் 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு யாருடைய சல்லியப்பா இது? இன்றைக்கு போனால் 150 ரூபாய். உனக்கு மட்டும் இல்ல, நீ எத்தனை பேரை கூட்டிக் கொண்டு போறாய் விருந்தினர், ஒவ்வொருவருக்கும் 150 ரூபாய். அப்ப இத்தனை ஒரு அமைச்சருக்கு 65 பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க 65 பேர், ஒத்தந்த சம்பளம் மாசம் 25,000 போட்டு பார்த்தா குறைஞ்சது 60. ரிஷாத் விலகி வருகிறார். 65 பேர் பாதுகாப்பு படையினர் அவரிடத்தில் மீற பெற்றுக் கொள்ளப்பட்டு 2 பேர் கொடுக்கப்பட்டுள்ளனர். 65 பேர் ஒருவனுக்காக பத்திரிகைகள்ல வர ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல்கள். ரிஷாத போல எத்தனை அமைச்சர் தான் இது? அந்த அரசாங்கமும் செய்து இந்த அரசாங்கமும் என்ன செய்து அதுதான். இது யாருடைய தள்ளி? ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது செலவினங்களை என்ன செய்து கூட்டுது, பாதுகாப்பு கூட்டுது, எல்லாவற்றையும் கூட்டி 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 அதையெல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது? கேஸுக்கு விலையை கூட்டி, பெட்ரோலுக்கு விலையை கூட்டி, மண்ணெண்ணைக்கு விலையை கூட்டி, மாவுக்கு விலையை கூட்டி, சோப்புக்கு விலையை கூட்டி, பிரஷுக்கு விலையை கூட்டி, எல்லாத்துக்கும் விலையை கூட்டி கூட்டி கூட்டி, இப்படித்தான் ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம். அதனால தான் அரசியலுக்கு போறது ஆட்கள், அரசியலுக்கு இறங்குறது எனக்கு குறிப்பா அந்த காலத்தில் இருந்தா சேவை செய்யறதுக்கு இல்ல, நல்ல சொகுசாக உழைத்து பல தன்னுடைய எத்தனையோ பரம்பரைக்கு சொத்து தேடி வைக்கலாம் இலகுவா. அதுக்குதான் மிச்சம் பேர் போறாங்க. எங்க யாரும் இல்ல சமூகத்துக்காக கண்ணீர் விடக்கூடிய மக்கள், அரசியல்வாதிகள் யாரும் சமூகத்துக்காக கண்ணீர் விடுறவங்க யாரும் இல்ல, எல்லோரும் தங்களுக்காக போய் சேர்ந்திருக்கிற ஆட்கள். இதுதான் இந்த காலத்து அரசியல் உண்மை இல்லை. ஆகவே இதெல்லாம் நிறைய நடந்து போயிடுச்சு. இவர் அரசாங்கத்திலே மீது தாராளமா நடந்து கொண்டே இருந்துச்சு. அதை விடவும் மோசமானதுதான் முஸ்லிம்களுடைய மற்றும் ஏனைய சிறுபான்மையினத்தினுடைய உரிமைகள்ல கை வைக்க ஆரம்பிச்சு, நிறைய நடந்துச்சு. அதுக்கு எதிராக அவங்க கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டியவங்க அரசாங்கத்தில் இருந்தவங்க ஜனாதிபதி என்ன செஞ்சாங்க, அப்படியே கண்டும் காணாதது போல் முறைப்பாடுகளுக்கும் இந்த மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற பதில்களை சொல்லி சொல்லி இந்த பொதுபல சேனா இதெல்லாம் வளரவிட்டது யாரு, மூன்றரை ஆண்டுகளாக முஸ்லிம்கள் பட்ட துன்பங்கள், அந்த துன்பங்களுக்கு மத்தியில் அவர்கள் ஏந்திய கைகள், அழுத கண்ணீர்கள், கேட்ட துவாக்கள், தொழுத தொழுகைகள், வைத்த நோன்புகள், செய்த உன்றாக்கள், காபத்துதால் என்று கேட்ட துவாக்கள், மஸ்ஜிதுகள் என்று கேட்ட துவாக்கள், நோன்பு பிடித்த நேரத்தில் கேட்ட துவாக்கள், நோன்பு துறக்கிற நேரத்தில் கேட்ட துவாக்கள், இரவுல நடுநிசிக்கு பிந்தின நேரத்தில், தஹஜ்ஜுதுல தொழுகையில, குனூத்துல, அல்லாஹ் இத்தனை கோடானு கோடி இலங்கை வாழ் முஸ்லிம்கள் மட்டுமில்ல, இலங்கைக்கு வெளியில் இருக்கக்கூடிய வேறு நாட்டு முஸ்லிம்கள் உட்பட செய்த துவாக்கள். ஒரு மனிதனுடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குமா? இல்லை, ஒரு மனிதன் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லையா அல்லாஹ்விடத்தில்? விளங்குதான். இதுக்கு முன்னுக்கு படிச்சிருந்தானே யஹ்யபுன் காலிது பின் பர்மக், பர்மக்கி குடும்பத்தை பற்றி, கலீஃபா ஹாரூன் ரஷீதுல விருந்த ஆட்சியில அமைச்சரவையில மிகவும் அதிகாரம் உள்ள ஒரு குடும்பம் தான் பர்மக்கி குடும்பம். அந்த குடும்பத்தில் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு அரசாங்கத்தில் அவர்கள் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மக்களுக்கு அநியாயம் செய்ததனால் ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அந்த அமைச்சரவையில் இருந்த பர்மக்கி குடும்பத்தை எல்லாம் சிறையில் அடைச்சார். தந்த அமைச்சரவையில் இருந்த அரசு அடைச்சார். அதுல ஒரு அமைச்சர் தான் யஹ்யபுன் காலித் பின் பர்மக். யஹ்யாவும் அவருடைய மகன் ஜாஃபரும் ஒரே செல்ல இருக்கிறாங்க, சிறையில் ஒரே கூட்டில் இருக்கிறாங்க. அப்ப மகன் கேட்கிறார் ஜாஃபர் யஹ்யாட்ட, தந்தையே நேற்று நம்முடைய அதிகாரம் என்ன, நம்முடைய செல்வாக்கு என்ன, நம்முடைய பணம் என்ன, நம்முடைய பலம் என்ன, இன்றைக்கு நாங்க சிறையில கைதில் இருக்கிறோமே, என்ன தெரியுமா சொன்னார் யஹ்யா, அருமை மகனே, ஒரு அநீதி இழைக்கப்பட்டவனின் பிரார்த்தனை இரவிலே அது அல்லாஹ்விடத்திலே போய்விட்டது, நாம் அதனை பாராமுகமாக இருந்து விட்டோம், நாம் அந்த பிரார்த்தனை பற்றி பாராமுகமாக இருந்து விட்டோம், அல்லாஹ் அதனை பற்றி பாராமுகமாக இருக்கவில்லை. அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ள வேண்டி வருவதில்லையே ஹதீஸ்ல, அந்த மாதிரி ஒருவனுடைய ஒரு பிரார்த்தனை போயிட்டு இருக்காது. சமூகத்தில் எத்தனை அங்கங்கள் அநீதி இழைக்கப்பட்டாங்க, எத்தனை மஸ்ஜிதுகளுடைய அமல்களுக்கு இபாதத்துகளுக்கு குந்தகம், இதையெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க கணக்கில் இருக்கு இல்லையே, அதுக்கெல்லாம் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற பதிலையா சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க, எங்களை எவரும் தட்டி கேட்பதற்கு இல்லை, எமது குரலை நசுக்குவதற்கு எவரும் இல்லை, எல்லோரின் குரலையும் நாம் நசுக்குவோம் என்றுதான் நினைச்சு கொண்டிருந்தாங்க. அல்லாஹால பொறு, இரு, கொஞ்ச நாளைக்கு அவகாசம் தாரே, நீ திருந்துறியா திரும்புறியா, நாளைக்கு நீ என்ன குற்றம் சொல்லக்கூடாது, உடனடியா பிடித்தா அப்படித்தானே, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தான் சொல்லுவாங்களே. அல்லாஹால உடனுக்குடன் ஒத்தனை தண்டிக்கிறது இல்லை, அவகாசம் கொடுக்கிறான், திருந்துற மாதிரி இல்லை, வர வர நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அநீதியும் அநியாயமும் அட்டூழியமும் அராஜகமும் அடாவடித்தனமும் என்ன செஞ்சு கூடிக்கொண்டே போச்சு. எல்லா மட்டங்களிலும் எவருக்கும் வாய் திறந்து பேச முடியாது. இதே மாதிரிதான் ஒரு கட்டம் இருந்துச்சு மறைந்த ரணசிங்க பிரேமதாசோட காலத்தில், 93 ஆண்டு 92 ஆண்டு 88 ஆள் பாரம் எடுக்கும் போது ரணசிங்க பிரேமதாஸ் ஜேவிபி உச்சகட்டத்தில் இருந்த காலம், ஜேவிபி நாட்டை துவம்சம் செய்து கொண்டிருந்த காலம். அந்த நேரத்தில் முழுமையா ஜேஆர்பி அரசாங்கத்தை பாரம் எடுத்து ரணசிங்க பிரேமதாஸ் செஞ்ச பெரிய வேலை தான் ஜேவிபிய முடிச்சது. அதுக்கு பிறகு அவங்க ஜனநாயக நீரோட்டத்துக்கு திரும்பி வந்தாங்க. அவனுக்கு அதுல வந்த மமதை என்ன எவரும் அசைக்க முடியாது என்று என்ன செஞ்சாங்க, எல்லோரையும் அடக்கி ஒடுக்கி செய்யாமல் கடைசி அட்ரஸ் இல்லாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, எல்லாருக்கும் படிப்பின. அது முடியத்தான் பிபி விஜயத்துங்க கொஞ்ச நாள் இருந்த பிறகு இந்த 17 வருட யூஎம்பி ஆட்சிக்கு முடிவு வரணும் என்று மக்கள் முடிவு செஞ்சாங்க. வெறுத்து போய் 17 வருட யூஎம்பியினுடைய ஆட்சியில மக்கள் வெறுத்து போய் ஒரு புதிய ஆட்சி ஒன்று மலர்த்தும் என்று தான் அள்ளி கொடுத்தாங்க சந்திரிகா அம்மையாருக்கு. 62 வீதத்தில் அவர் வென்றார். அது சரித்திரம். 62 வீதத்தில் ஒரு ஜனாதிபதி வென்றது இந்த நாட்டில். அதுக்கு பிறகும் யாரும் வெள்ள இல்லை, அதுக்கு பிறகு யாரும் வெள்ளவும் இல்லை, இதுக்கு பிறகு அதுக்கு முன்னரும் வெள்ள இல்லை. அவளும் வந்து 10 வருடம் 11 வருடம் இருந்து அதுக்கு பிறகு இவர் வந்து 20 ஆண்டுகள் இந்த கட்சி இருந்து மக்களுக்கு இந்த 20 ஆண்டுகளுடைய இறுதி காலத்தில் 3 நாள் வருதுமா என்ன செஞ்சிப்போம், வெறுப்பு வந்து இன்னொரு கூட்டத்துக்கு திருப்பி எம்பிக்கு கொடுத்திருக்குது. மொத்தத்தில் மக்கள் எப்ப வெறுப்படைகிறார்கள் ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆட்சி கட்சி, அப்ப என்ன செய்வாங்க மக்கள் மறுபக்கத்தை பத்தி யோசிப்பாங்க, மாற்றம் ஒன்று தேவை என்ற அந்த மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வாங்க. இது தவிர்க்க முடியாது. ஆனால் இங்க நடந்தது என்று கேட்டால் யூஎம்பியினுடைய 17 வருட காலத்தின் இறுதியும் ஜேவிபி என்ற ஒரு பெரும் பயங்கரவாத இயக்கத்தை அடக்கினதை தொடர்ந்து ஏற்பட்ட அடாவடித்தனமும் அடக்குமுறையும் இந்த 20 வருட காலத்தினுடைய இறுதி பகுதியில் உலக பயங்கரவாத இயக்கம் எல்டிடிஇ முடிச்சோம் என்று ஏற்பட்ட அகம்பாவத்தில் செஞ்ச அடாவடி, ரெண்டும் வித்தியாசம் இல்லை, ஏற்பட்ட அகம்பாவத்தில் வந்த அடாவடித்தனமும் மக்களின் மனோபாவத்தை இரண்டு முறைகளும் அரசாங்கத்தில் மாற்றுவதில் ஒன்றாக தான் இருந்திருக்கு. ஏதோ ஒரு பெரும் பயங்கரவாத இயக்கத்தை அடக்கி போட்டு அவங்களுக்கு வர வெற்றியை எப்படி முகாமைத்துவம் செய்வது என்று தெரியாது. வெற்றி முகாமைத்துவம் வெற்றியை அதனால தான் அல்லாஹ் என்ன சொன்னான், நாங்க சூரத்துல் நஸ்ர்ல படிச்சோமே, எல்லாம் சரி உங்களோட பணி முடிவடையுது, உங்களுக்கு பெருவெற்றி, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வின் உதவி வெற்றி ரெண்டும் வந்துருச்சா, நீங்க இப்ப வெற்றி கழிப்புல இருக்கீங்க, அது என்ன செய்யணும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அவனை ஹம்து செய்யுங்க, அவனை பக்தியை தந்தவன் அல்லாஹ், அவனை நினைங்க. நடந்து வந்த வெற்றிக்கான பாதையில் எத்தனையோ தவறுகள் வந்திருக்கலாம், நீங்க நபி தவறு செய்ய மாட்டீங்க எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களை போல எத்தனையோ பேருக்கு இந்த வழியில வெற்றி வர வேண்டியிருக்குது. அவர்கள் மனிதர்கள், உங்களை போன்ற பாவமளிக்கப்பட்ட பாவமே செய்யாத மனிதர்கள் இல்ல, அவர்களுக்கு என்ன வேண்டும், தமது பாதையில வரும்போது தாம் எத்தனையோ இடங்கள்ல தவறு விட்டிருப்போம், அவற்றுக்கு அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் செய்யணும் என்ற விதியும் அல்லாஹ் படிச்சு கொடுக்கிறான். அதெல்லாம் மறந்து போய் அதிகார மமதையில இன்னும் அடக்கி ஆளலாம் என்று வந்ததுனாலதான் இரண்டு கட்டங்களிலும் மக்களுடைய மனோபாவத்தை அல்லாஹத்தில மாற்றி எப்ப அந்த வந்துச்சே ஒரு ஹதீஸ் படிச்சோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்துச்சு, அவ்வா ஒரு பெண் ஒட்டகம், அந்த ஒட்டகத்துல பேர் என்ன, அவ்வா, அவ்வா என்ற ஒட்டகம், அவ்வா அந்த ஒட்டகத்துல பெண் ஒட்டகம் உண்டு, ரொம்ப வேகமாக ஓடும் நபி அவர்களுடைய அந்த ஒட்டகம் ரொம்ப வேகமாக ஓடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறு எந்த ஒட்டகங்களும் அது முந்தே இல்லாது. ஒரு நாட்டுப்புறத்து மனிதருடைய ஒட்டகம் ஒரு நாள் அதை முந்திருச்சு, ஒரு நாட்டுப்புறத்து மனிதரின் ஒட்டகம் சஹாபிகளுக்கு சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் யாருடைய ஒட்டகம் வேறொன்று முந்திட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் முந்திட்டே என்று சஹாபிகளுக்கு அது பொறுத்துக் கொள்ளவே இல்லை. இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று உயர்ந்தால் அதனை தாழ்த்துவது அல்லாஹுவின் மீது கடமையாகும் என்று சொன்னார். உலகத்தில் ஒன்று உயர்கின்றது என்றால் அதை தாழ்த்துவது யாருடைய கடமையாக ஆகி போயிட்டது, அல்லாஹுடைய கடமை என்று சொன்னாங்க. உயர உயர போகும் போதும் மனிதனுக்கு இதயத்தில நான் தான் நான் தான் நான் தான் வரும் போது அல்லாஹ்வுடைய ஒரு கடமை இருக்குது, என்ன செய்யணும் அதை தாக்கணும். ஒட்டகத்துக்கல்ல அந்த மனோபாவம், சஹாபிகள் முஸ்லிம்கள் உங்களுக்கு என்ன மனோபாவம், நபியுடைய ஒட்டகத்தை எவரும் முந்தையலாது, அதுதான் மேல அதுதான் உச்சியில அதான் முன்னணியில என்ற ஒரு மனோபாவம் உங்களிடத்துல வந்துட்டு அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை அல்லாஹ் மாற்றி அமைக்க விரும்புகிறான். ஒரு நாட்டுப்புறத்து மனிதனின் ஒட்டகத்தை கொண்டு இந்த ஒட்டகத்தை தோப்பளித்தான். ஒன்று உயரும் போது அதனை பணித்து விடுவது, தாழ்த்தி விடுவது, பணித்து விடுவது அல்லாஹுவின் கடமை என்று சொன்னார்கள். ஒன்று உயரும் போது அதனை பணித்து விடுவது அல்லாஹுவின் கடமை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நடக்கிறது. நாங்கள் வேண்டியதை நினைச்சதை செய்யலாம் என்ற முடிவுக்கு வரும்போது அடுத்தது அவர்களுடைய மனோபாவம் முக்கியமா வந்து சேர்வது எது தெரியுமா? இந்த கூட்டம் எல்லாம் நாங்கள் வேண்டியதை செய்வோம், அவர்கள் எம்மோடு எதற்கும் எதிர்த்து நிற்க மாட்டார்கள், இந்த அற்பமாக கருதி கொள்வது. விளங்குது என்னது? மக்களை குடிகளை அற்பமாக கருதுவது. இவனுக்கு ஒண்ணும் விளங்காது, நாங்க வேண்டியதை செய்யலாம், இவனு ஒன்றுக்குமே எதிர்த்து நிற்க மாட்டாங்க, நான் வேண்டியதை செய்யலாம். பிறவனும் இதுதான் செஞ்சான். விளங்குது என்னது? பிறவனும் இதுதான் செஞ்சான். அல்லாஹால சொல்லுகிறானே குர்ஆன்ல சூரத்து ஜுஹ்ருஃபே 51, 52, 53, 54 ஆயத்துகள்ல பிறவன் தன் கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டானாம், எகிப்தின் ஆட்சி எனக்குரியது அல்லவா இல்லையா, எகிப்தின் ஆட்சி எனக்குரியது இல்லையா, எனக்கு கீழ் ஓடுகின்ற ஆறுகள் எனக்குரியவை இல்லையா. இப்படி யாரு கேட்டது? மக்களை பார்த்து ஃபிரான் தனது கூட்டத்தை பார்த்து கேட்டாராம், எகிப்தின் ஆட்சி எனக்குரியது இல்லையா, அப்படித்தானே பேசுறாங்க, இலங்கையின் ஆட்சி எனக்குரியது இல்லையா, இதுல ஓடுகிற சொத்துக்கள் எல்லாம் எங்களுக்குரியது இல்லையா, அப்படித்தான் பிறவனும் கேட்டான். எனக்கு கீழ் ஓடுகிற ஆளுந்தா அந்த நைல் நதிக்கிறேன் எகிப்தில, இதெல்லாம் அவனுக்கு கீழ் சொன்னா அவனுடைய அதிகாரத்தின் கீழ ஓடுகிற ஆறு எனக்குரியது இல்லையா, எனக்கு சொந்தமானது இல்லையா என்று கேட்டானா. நீ இதெல்லாம் பாக்குற இல்லையா? அப்புறம் இன்னும் தொடர்ந்து சொன்னா, இந்த இழிவான இந்த மூசாவை விட சரியாக பேச முடியாத அவனுக்கு கொண்டிருந்துச்சார் வாயில, அவரை விட நான் சிறந்தவன் இல்லையா. எல்லாரும் பேச்சு அப்படித்தான, அதிகாரத்துக்கு வந்த பிறகு அப்படித்தான் பேசுறாங்க. அவர்களிடத்தில் தங்க சாப்புகள் போடப்பட்டிருக்கலாமே, என்றால் காலத்தில் அந்த எகிப்தில முக்கியமானவர்களுக்கு அடையாளம் அவர்களுடைய கைகளில் தங்க சாப்புகள் இருப்பது. அவர்கள் முக்கியமானவர் என்றால் அவருடைய கைகளில் பொற்காப்பு இருக்கலாமே, அல்லது மலக்குகள் அவரோடு ஒன்றாக வந்து சொல்லலாமே, இவர் எம்முடைய தூதர், எம்முடைய ரப்புடைய தூதர் என்று சொல்லலாமே என்று சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறான், தனது கூட்டத்தை அற்பமாக அவன் கருதினான். விளங்குறேன் என்ன, சூரத்து ஜுஹ்ருஃப் 51, 52, 53, 54 ஆயத்துகள், தனது கூட்டத்தை அவன் அற்பமாக கருதினான், தனது சமூகத்தை அவன், இவங்கெல்லாம் அப்படித்தான் நினைச்சாங்க, இதெல்லாம் ஒரு ஒரு ஒன்றுக்கும் உதவாது, நாங்க எந்த வகையான திட்டங்களை போட்டாலும் இவங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, இதெல்லாம் லாயக்கற்ற ஒரு கையாளாகாத சமூகம் என்று தானே நினைச்சாங்க. பிரசாத் இந்த கூட்டமும் அவனுடைய கூட்டமும் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவனுக்கு வழிபட்டது. புரியுதா என்ன? ஒரு அநியாயக்காரன் ஒன்றை செய்யும் போது நாங்கள் அதுக்கு வழிபடக்கூடாது. பிறவுடைய கூட்டமும் என்ன செஞ்சிச்சு? அவன் இவர்களை அற்பமாக விவேகமற்றவர்களாக புத்தி குறைந்தவர்களாக சாணக்கியம் குறைந்தவர்களாக பார்த்தபோது அவர்களும் அது போலவே அவனுக்கு ஏற்றால் போல் நடந்து கொண்டார்கள். ஆமா நீ சொல்றது சரிதான், நீ தான் எங்களுடைய ரப்பு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மொத்தத்தில் அத்தனை பேருமே துன்மார்க்கர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடாத நேரான பாதையில் இல்லாத ஒரு கூட்டமாக இருந்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். இதன் இன்றைக்கு நடக்கிறது, மக்களை ஒரு மடையர்களாக, எதுக்கும் உதவாக்கரைகளாக, தங்களை விட எல்லா வகையிலும் குறைந்தவர்களாக, தாம் சொல்லுவதையே மக்கள் அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள் என்றும், சிந்தித்து பார்க்க மாட்டார்கள், பகுப்பாய்வு செய்ய மாட்டார்கள் என்றும், என்ற அவங்களுக்கு முழுக்க பேசுறதுக்கு மக்களுக்கு பயமே, அதனால அடக்கி வாசிப்பாங்க, பேச மாட்டாங்க, அப்படித்தான மக்கள் இருப்பாங்க. இப்படியே மக்களை ஒரு ஒரு மடையர்களாகவே எப்பொழுதும் பார்த்து வர்றது, எல்லா வகையிலும் குறைந்தவர்களாக அற்பர்களாக பார்த்து வர்றது. இது இன்றைக்கு நேற்றுள்ள அரசனுடைய பழக்கம் அல்ல, ஆச்சாருடைய பழக்கம் அல்ல, அன்று திராவிடம் இதைத்தான் செய்தான், அல்லாஹத்தரா பதிவு செஞ்சு வச்சான். ஆகவே மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் பிறவுடைய கூட்டம் அவன் சொன்னது போல நடந்து கொண்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன முடிவு சொன்னான், கோலும் அப்படித்தான், குடிமகனும் அப்படித்தான் அங்க இருந்தான். அது ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அரசன் சொல்லுவது, ஆட்சியாளன் சொல்வது எல்லாம் சரியா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், பிழையா இருந்தா என்ன செய்யறாங்க, எதிர்த்து பேச முடியாவிட்டாலும் அதுக்கு துணை போக கூடாது, அநியாயத்துக்கு துணை போக கூடாது. அல்லாஹால என்ன சொன்னான், சூரத்து ஹூதுல 113வது ஆயத்துல, அநியாயம் செய்தவர்களின் பால் நீங்கள் சாய வேண்டாம், அநியாயம் செய்தவர்களின் பால் நீங்கள் சாய வேண்டாம், அப்படி சாய்ந்தால் நெருப்பு உங்களை, அத நெருப்புனா நரக நெருப்பு உங்களை பிடித்துக் கொள்ளும், நரக நெருப்பு உங்களை பிடிக்கும். நரக நெருப்பு உங்களை பிடிக்கும். அல்லாஹ் அந்தி உதவியாளர்கள், அல்லாஹ் அந்தி உதவியாளர்கள் உங்களுக்கு இருக்க மாட்டார்கள், பிறகு உங்களுக்கு உதவி செய்யவும் படமாட்டாது, பிறகு உங்களுக்கு உதவி செய்யப்படவும் மாட்டாது. இது சூரத்து ஹூதின் 113வது ஆயத். இங்க அல்லாஹ் என்ன செய்கிறான், தடை செய்கிறான், அநீதி செய்பவர்களோடு நீங்க சேர்ந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் பக்கம் நீங்க சாயக்கூடாது, அவங்க செய்யறது சரித்தாண்டு சொல்லக்கூடாது, அவர்கள் செய்வதை செய்கின்ற அநியாய செயல்களை சரி என்று நீங்கள் பொறுத்திக் கொள்ளக்கூடாது. அப்படி செஞ்சால் அவர்களுக்கு கிடைக்கிற அதே மாதிரி நரகம் உங்களுக்கும் என்ன செய்யும், கிடைக்கும். அநியாயத்துக்கு துணைபவரும் அநியாயம், அநியாயத்துக்கு துணைபவது மட்டுமல்ல அநியாயத்தை பொருந்திக் கொள்வதும் அநியாயம். இங்க அதான் துணை போவது என்று சொல்ல இல்லை, அவர்கள் பக்கம் சாய வேண்டாம், அவர்கள் செய்வது சரிதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆகவே அல்லாஹ்வுத்தரன செஞ்சான், தடை செய்து வைத்திருக்கிறான். நாங்க இந்த விஷயங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்தது என்னென்றா, மிச்சமே இந்த அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க, முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக கஷ்டத்தை போட்டாங்க. முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, பொதுவாக மக்களுக்கு சாமானிய விலையேற்றம், அளவுக்கு அதிகமான விலையேற்றம். அது எப்படி தேர்தல் வந்த உடனே குறைஞ்சது, கேஸுக்கு 500 ரூபாய், 250 ரூபாய் நாலு நாள்ல, அடுத்து 250 ரூபாய், அடுத்த நாலு நாள்ல தேர்தல் அறிவிச்சு, நாலு நாள்ல 250 ரூபாய், அடுத்தது நாலு நாள்ல 250 ரூபாய், இதெல்லாம் எப்படி குறைஞ்சது? அப்ப இதெல்லாம் ஏற்கனவே குறைச்சு கொடுக்கலும் இல்லையா, வாகனத்துடைய விலைய டெக்ஸ் அவ்வளவு குறைச்சிங்களே தேர்தல் வந்த உடனேயே, இதெல்லாம் ஏற்கனவே செய்யலுமா இல்லையா? அப்ப மக்களை எவ்வளவு சுமையில போட்டிருக்கிறீங்க, முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, இது பொதுவா மக்களை பொது தர்மத்துக்கு அப்பால் இருந்துதான் ஆண்டு இருக்கிறீங்க. இது வந்திக்கிறவங்களுக்கு சொல்ற பாடம், அவர் ஆண்டு பிடிச்சிட்டு போயிட்டார், அவரு ஒருத்தா இருந்து அவரோட கணக்கனா அவர் பார்க்கணும், இப்ப அது வேற விஷயம். இப்ப அவர் தனி மனிதர், ஆண்டு முடித்து விட்டு போனவர் இப்பொழுது தனி மனிதர். நீங்க ஆள வந்திருப்பவர்களையெல்லாம் சொல்லி சொல்லி ஊழல், லஞ்சம், கமிஷன் எல்லாம் சொல்லி சொல்லி வந்திருக்கிற உங்களுக்கு தான் இப்ப இந்த பயன் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நீங்க தான் ஒரு கூட்டு பயன் செய்ய வேண்டியிருக்கு, விளக்கப்படுத்த வேண்டியது. ஆக மக்களை கஷ்டத்துல போறது இல்லையா, இதைத்தான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், அல்லாஹுவே என் உம்மத்தின் காரியத்தில் எவர் ஒன்றை பொறுப்பேற்று, அல்லாஹுவே என் உம்மத்தின் விவகாரத்தில் எவர் ஒன்றை பொறுப்பேற்று அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்துவாரோ, என் உம்மத்தின் விவகாரத்தில் ஒன்றை எவர் பொறுப்பேற்று அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்துவாரோ, நீ அவரை கஷ்டத்தில் ஆழ்த்துவாயாக. நீ அவரை கஷ்டத்தில் ஆழ்த்துவாயாக. அல்லாஹ்வே என் உம்மத்தின் விவகாரத்தில், சமூகத்தின் விவகாரத்தில் எவர் ஒன்றை பொறுப்பேற்று அவர்களை அவர் கஷ்டத்தில் ஆழ்த்துவாரோ நீ அவரை கஷ்டத்தில் ஆழ்த்துவாயாக. கஷ்டத்தில் ஆக்குவாயாக. மேலும் என் உம்மத்தின் விவகாரத்தில் எவர் ஒன்றை பொறுப்பேற்று அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறாரோ நீ அவரோடு மென்மையாக நடந்து கொள்வாயாக. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆ. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஸஹீஹ் முஸ்லிமுடைய பதிவு. இந்த துஆ மிகவும் தெளிவானதும் பாரதூரமானதுமான துஆ. நான் என்றால் குத்துபாவுல தவறாம மக்கள் ஆமீன் சொல்லும் அளவுக்கு கடந்த 2.5-3 ஆண்டுகளாக தவறாம ஓதி வந்து ஒரு துஆ. அத்தனை பேர் ஆமீன் சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் குத்துபா செய்யறோம் அங்கெல்லாம் தவறாம பெரும்பாலும் ஓதி வந்த ஒரு துஆ. 2-3 ஆண்டுகளாக அவ்வளவு எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு. என்ன இந்த துவாவில் அமைஞ்சிருக்கு? நபி அவர்களுடைய துவா என் உம்மத்தின் விவகாரத்தில் ஏதோ ஒன்றை பொருட்படுத்தியிருக்கிறார். முழு ஆட்சி மட்டும் நான் சொல்ல இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை பொருட்படுத்தாலும் சரிதான். பொருட்படுத்திட்டு அந்த பொறுப்பின் கீழ் தனக்கு கீழ் வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, அவர்களோடு அவர் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்றால் நீ என்ன செய்? அவரோடு மென்மையாயிரு. கூலி எப்படி? செயலுக்கேற்ற கூலி. அவர்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுக்கிறார், விலையை ஏற்றுகிறார், சுமையை கொடுக்கிறார், பழுவை கூட்டுகிறார், வியாபாரத்தில் சிக்கல், விவசாயத்தில் சிக்கல், ஏற்றுமதி இறக்குமதியில் சிக்கல், கல்வியில் சிக்கல், ஊடகத்தில் இடைஞ்சல், எல்லாம் கஷ்டம்தான் நமக்கு. அவர்களை அவர் கஷ்டத்தில் ஆக்குகிறார் என்றால் நீ அவரை என்ன செய்? கஷ்டத்தில் ஆக்கு. அந்த கஷ்டம் எப்படி இருக்கும்னு சொல்ல இயலாது. எப்படி நீ மக்களை உதச்சியோ, இன்னொரு ஹதீஸுக்கு பயங்கரமானது, எல்லா செயல்களுக்கும் கூலி அல்லாஹ் மறுமையிலத்தான் வச்சிருக்கிறான். 2 செயல்களுக்குரிய கூலியை மட்டும் அல்லாஹ் இம்மையிலேயே கொடுக்கிறான். அந்த மனுஷன் மௌத்தாகவதற்கு முன் கொடுத்து மௌத்தாக்குறான். ஒன்று, அடுத்தவர் உரிமையில் அனாவசியமாக தலையிட்டமை. 2, பெற்றோருக்கு மாறு செய்தமை. சொன்னார்கள், 2, அவற்றை அல்லாஹ் உலகத்தில் முற்படுத்தி கொடுக்கிறான். 2 அல்லாஹ் உலகத்தில் முற்படுத்தி கொடுக்கிறான். உரிமையின்றி அத்துமீறல், உரிமையின்றி அத்துமீறல். மற்றது பெற்றோரை பெற்றோருக்கு மாறு செய்தல், பெற்றோருக்கு மாறு செய்தல். இது பயங்கரமான ஹதீஸ். 2 அல்லாஹ் உலகத்தில் முற்படுத்தி கொடுக்கிறான். 1, உரிமையின்றி அத்துமீறல். மற்றது பெற்றோருக்கு மாறு செய்தல். இது அத்தாரீஹுல் கபீர், அத்தாரீஹுல் கபீர் என்ற கிரந்தத்தில் பதிவாக இருக்கு. அத்தாரீஹுல் கபீர் இது ஒரு ஹதீஸ் நூல். இந்த ஹதீஸ் நூலை திரட்டி எழுதினது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சஹீஹ் புகாரியுடைய ஆசிரியர் இருக்கிறாரே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இந்த நூலுக்கும் சொந்தக்காரர். அத்தாரீஹுல் கபீர் அறிவிக்கிறது ஹஜ்ரத் அபு பக்ரஹ் ரழியல்லாஹு அன்ஹு. அபு பக்ர் அல்ல, அபு பக்ரஹ் ரழியல்லாஹு அன்ஹு. இதுக்கு முன்னுக்கும் வந்திருக்கிறது அபு பக்ரஹ், அபு பக்ரஹ் ரழியல்லாஹு அன்ஹு, அபு பக்ரஹ் ரழியல்லாஹு அன்ஹு. அத்தாரீஹுல் கபீர் என்ற கிதாப் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் தொகுப்பு தான் அது. இமாம் புகாரிக்கு பல ஹதீஸ் தொகுப்புகள், அதுல ஒன்று தான் ஸஹீஹுல் புகாரி. அத்தாரீஹுல் கபீர் அல் அதபுல் முஃப்ரத் அப்படி இருக்குது. இப்ப எங்களுக்கு என்ன முக்கியம் என்னென்றால், இந்த 2 ஒன்று தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது. எப்படி? அடுத்தவர் உரிமையில் அத்துமீறுதல். எத்தனை நாட்டு பிரஜைகளுடைய உரிமைகள் இவங்கெல்லாம் அத்துமீறினாங்க, அல்லது அத்துமீறுவதை அனுமதித்துக் கொண்டு அடுத்தவன் அத்துமீறத பார்த்துக்கொண்டு முறைப்பாடுகளையும் என்ன தவிடம் தாழ ஊர்ல சங்கு மாறி சும்மா இப்படிதான் இருந்தாங்க, எந்த பிரயோசனமும் இல்லாம போச்சு முறைப்பாடுகள் அனுமதிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப அடுத்தவர் உரிமையில் அத்துமீறியமை, இது மூத்தாக முன்னுக்கு இதை அனுபவிச்சுதான் இப்படி கூறி அல்லாஹ் கொடுத்துத்தான் மூத்தாக்குவான், இப்படி கூறிய கொடுத்துதான் அல்லாஹ் மூத்தாங்க, மற்ற பெற்றோருக்கு மாறு செய்தது. இது பயங்கரமான ஹதீஸ். ஆகவே ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க எப்பொழுதும் துவா கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு துவா தான், ஒரு நீண்ட துவா. நாங்க படிச்சோமே ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார் வந்து, நபி அவங்க ஒரு மஜ்லிஸ்ல இருந்துட்டால் அதிலிருந்து பெரிய முன்னுக்கு யகீன பத்தி படிக்கும் போது அல்லாஹும்ம க்ஸிம் லனா மின் கஷ்யதிக இந்த ஆரம்பிக்கக்கூடிய துவா, அதுல வலா துஸல்லிது அலைனா மல்லா யர்ஹமுனா, வலா துஸல்லிது அலைனா மல்லா யர்ஹமுனா, நம்மீது கருணை காட்டாதவரை நம்மீது சாட்டி விடாதே. ஒரு நீண்ட துவாவின் இறுதி வலா துசல்லிது அலைனா மல்லா யர்ஹமுனா. இது நாங்க எப்பவும் கேட்டு வர்றது, இது மஹிந்தவுக்கு மட்டும் கேட்கிற துவா இல்ல. மைத்திரிக்கு என்ன உத்தரவாதம் வைக்கிறது? வரும்போது மஹிந்த இப்படித்தான வந்தார், அந்த மனுஷன் வந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் வந்தார்கள், வந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாகத்தான் வந்தார்கள். யாருக்கு தெரியும் பின்னுக்கு இருக்கக்கூடியது? கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் ஒரே குட்டையில உண்ண மட்டைகள் தான். வலாத்து சல்லித்தாலேனா மல்லா கர்ஹமுனா, நமக்கு கருணை காட்டாதவரை நம் மீது சாட்டி விடாதே அல்லாஹ்வே. மிக முக்கியமானது, ஆளுபவருக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையில மிக மிக நெருக்கத்தை உண்டு பண்ணுவது ஆளுபவர் தன்னுடைய குடிமக்கள் மீது கருணை காட்டுவது. கருணை காட்டினாத்தானே அவர்களுடைய வசதிகள் அத்தனையும் அவர் பார்ப்பார், அவருடைய அவர்களுடைய முறைப்பாடுகளை கேட்பார், அவர்களின் முறைப்பாடுகளுக்கு நடவடிக்கைகள் எடுப்பார், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார், அவர்களின் இன்னல்களை என்னவென்று பார்த்து தீர்த்து வைப்பார், அவர்களின் கஷ்டங்களை போக்கி வைப்பார். கருணை இல்லை என்றால் ஆட்சி செய்பவனுக்கு பொதுமக்கள் ஒரு பொருட்டே இல்லை, அவர்களை அற்பமா கருதுவான். பிறவன் என்ன செஞ்சான்? அற்பமா கருதுனான். ஆஹா, இந்த துவாவை நாங்க ஓடி வரணும், எங்கள் மீது கருணை காட்டாத எவரையும் நம் மீது சாட்டி விடாதே, எங்கள் மீது கருணை காட்டாத எவரையும் நம் மீது சாட்டி விடாது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு நீண்ட துவா நபி அவர்கள் ஓதியது என்று சுனன் திர்மிதியில பதிவாக இருக்கு. தலைவர்களில் மிக கெட்டவர்கள் இரக்கமற்றவர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலைவர்களையும் கெட்டவர்களுடைய தரங்கள் இருக்கு, கெட்ட தலைவர்களிலும் தரங்கள் இருக்குது இல்லவா? தலைவர்களில் மிக கெட்டவர், தலைவர்களில் மிக கெட்டவர் இரக்கமற்றவர் ஆவார் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முதலாவது ஒரு துவாவை படித்தோம், என் உம்மத்தில் ஒன்றை இவர் பொறுப்பேற்றாரோ, பொறுப்பேற்று அவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்தியவரை நீயும் கஷ்டத்தில் ஆழ்த்தி. பிறகு என்ன கேட்கிறார்கள் அதுல? எனது உம்மத்தின் ஒரு விவகாரத்தில், உம்மத்தின் விவகாரத்தில் ஒன்றை பொறுப்பேற்று அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டவர், மென்மையான நடவடிக்கை முதலாவது இரக்கம் இருந்தால்தான், கருணை இருந்தால்தான் வரும். அப்ப மென்மையாக நடந்து கொள்கிறாரோ அவரோடு நீ மென்மையாக நடந்து கொள்வாயாக. அப்ப அங்கேயும் கருணை என்பது அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மென்மை இல்லென்றால் கரடுமுரடான வழியிலத்தான் மக்களை கொண்டு போக பார்ப்பான். அநீதியும் அணி அத்துரியமும் தலைவிரித்தாலும் அவனுடைய ஆட்சியில. அடுத்த ஹதீஸ்ல நாங்க படிச்சோம், நம் மீது இரக்கம் காட்டாதவர் நமக்கு இரக்கம் காட்டாதவரை நம் மீது சாட்டி விடாதே. அப்ப ஆட்சியாளருடைய மிக முக்கியமான ஒரு பண்பு, தன் குடிமக்கள் மீது அவர் கருணை காட்டணும், இரக்கம் காட்டணும். மூன்றாவது இங்க படிக்கிறோம், ஆட்சியாளர்களில் தலைவர்களில், தலைவர்களில் மிக கெட்டவர் இரக்கமற்றவர் ஆவார் என்று ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறார். சுனன் இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. ஹஜ்ரத் ஆயித் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு, ஆயித் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவிப்பு. ஆயித் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு, ஆயித் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு, அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு. இதுல நாங்கள் என்ன படிக்கிறோம், தலைவர்களுடைய தரங்கள் தெடுதியில கூட குறைய வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இருக்கிற கெட்ட தலைவர்கள் எல்லாம் நபி அவங்க அடையாளப்படுத்துகிற கெட்ட தலைவர் யார் தெரியுமா, தலைவர்களின் மிக கெட்டவர் கருணையற்றவர். யாருக்கு கருணை காட்டுபவர் அல்ல, மக்களுக்கு கருணை காட்டுபவர் அல்ல. அப்ப அந்த நிலையத்தை நாங்கள் பார்த்து நிறுத்திட்டு போனவங்க இடத்துல வெறும் தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, அவரோடு இருந்து எல்லாரும் சேர்ந்துதான். ஒரு மனிதர் மட்டுமல்ல, கூடியிருக்கக்கூடிய அவருடைய அமைச்சரவை எல்லாம் சேர்ந்துதான். எல்லாம் செஞ்சு போட்டுத்தானே தேர்தல் வந்த போறோம் எல்லாம் வந்தீங்க. இன்னும் ரெண்டு வருட காலம் அந்த மனசு சும்மா இருந்திருந்தா நீ எல்லாம் அந்த அநியாயத்துல தொடர்ந்துதானே இருந்திருப்பாய். அப்ப உன்னையெல்லாம் எப்படி நாங்க நம்புறது? அதே கூட்டம் தான் இங்கேயும் வந்திருக்குது. ஆள் மாற இல்ல, அதே ஆட்கள் தான். சின்னம் மாறி இருக்குது. வெற்றில அண்ணம், வெற்றில அண்ணம், ஆன்மா ஆக்கள் மாறையில் அதே ஆட்கள் தான். இன்னும் ரெண்டு வருட காலத்துக்கு தேர்தல் அறிவிக்காம நான் இறுதி வரைக்கும் இருப்பேன் என்று இருந்திருந்தால் இந்த ரிஷாதி, இந்த ஹக்கீமோ, நீங்க எல்லாம் பொதுபட சேனாவை பத்தி இப்ப பேசுறீங்க, நீங்க வாரதாண்டு அழுக்கமே நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். இப்ப என்ன நீங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பேசுறீங்க, மக்களும் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு, ஆமா நீங்க எல்லாம் பெரிய வீரர்கள், நீங்க எல்லாம் சமூகத்தின் மானம் காத்த தலைவர்கள் என்றா மக்களும் ஒரு ஃபிரௌன் கூட்டமாயிட்டாங்க இந்த மக்களும். ஏன்னா நீங்க எல்லாம் பெரிய புத்திசாலிகள் வந்து மக்களும், இவங்க எல்லாம் மக்களுடைய அப்பாவித்தனத்தை மூலதனமா கொண்டு இருக்கிறாங்க, மக்களுடைய அப்பாவித்தனத்தை மூலதனமா பயன்படுத்தி அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய சொகுசு வாழ்க்கோண்ட அமைச்சுக் கொண்டிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை இதுல. ஆகவே சின்னம் மாறி இருக்குது, முறைமை மாறவில்லை, ஆட்கள் மாறவில்லை. சின்னம் மாறி இருக்குது, முறைமை மாறவில்லை, ஆட்கள் மாறவில்லை. மீண்டும் இப்படியோ அல்லது பானையிலிருந்து அடுப்பிலோயோ தெரியாது, அதான் பாதுகாக்கும். அப்படி மட்டும் இருக்குது, சட்டியில் இருந்து அடுப்புல விழுந்த கதை, சட்டியிலிருந்து, அதாவது அரபு இலக்கியத்தில் ஒரு கதை இருக்குது. அல்லாஹ்வே, பழைய கபரு தோண்டி எடுப்பவனுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. கபரு தோண்டவன் இல்ல, கபருக்குள் இருக்கக்கூடிய பிரேதங்களை தோண்டி எடுப்பவனுக்கு நப்பாஷ் சொல்றது. அல்லாஹும் மர்ஹமின் நப்பாஷ் அல் கதீம், பழைய கபருக்குள் இருக்கக்கூடியவற்றை தோண்டி எடுக்கக்கூடியவனுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. என்னென்றால், ஒரு ஊர்ல ஜனாஸா அடக்கி முடிய ஒருத்தன் இருந்தா, ஜனாசா அடக்கிட்டு போன பிறகு அடுத்த நாள் அந்த ஜனாசாவை தொடர்ந்து கஃனை எடுத்து போட்டு ஜனாசா முடி போட்டு பித்துருவான். இது ஒரு கதை. அடக்கிட்டு போவ கபரு தோண்டி, அவனுக்கு தெரியாது, பொருள் பார்த்தா கபரு தோண்டபடி அது தோண்டி கஃன் புடவைய கஃனை எடுத்து போட்டு முடிச்சு பித்துவான். தேடி தேடி ஆளை பிடிச்சி மக்கள் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. கொஞ்ச நாள்ல பார்த்தா மீண்டும் அதே பல்லவி தொடருது. என்ன பல்லவி? ஆனால் ஒரு வித்தியாசம், முன்பு உள்ள பிரச்சனை என்னென்றால் அவன் தோண்டி எடுத்து விட்டு அடக்கி மூடிட்டு பேத்துருவான் பழையபடி. இப்ப தோன்றவன் தோண்டி பிறத்தை வெளியே வச்சுட்டு அப்படியே போட்டு பேத்துருவான். இப்பதான் மக்கள் துவா செஞ்சாங்களையா, அல்லா பழைய கபரு தோண்டி எடுக்கிறவனுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அந்த சரியா பேத்துருமோ தெரியாது, யாருக்கு தெரியும்? ஏன்டா நாங்க திரும்பி திரும்பி சொல்லா, அதே ஆட்கள், அதே கொள்கை, அதே அமைப்பு இருக்குது. அப்ப இந்த அல்லாஹும் ரஹ்மின் நப்பாஷல் கதீம் கதையா பேசிருப்பாரு. அல்லாஹுவே, அந்த பழைய கபரு தோண்டி பிறத்தை வெளியெடுத்து புடவை எடுத்துட்டு போறவனுடைய போனவனுக்கு ரஹ்மத் செய்ய வேண்டாம். இவனை விடவும் பரவாயில்லை, எங்களுக்கு வேலை இல்லையா அவன் இதுல உள்ள அடக்கி போட்டு பேச. இது நாங்க திரும்பி அடக்கினவனையும் திருப்பி கவனித்து அடக்க வேண்டிய மாதிரி இல்ல. அந்த நிலையா அதான் பானையில் நாங்க சொல்லுவோம், பானையில் இருந்தோ சட்டியில இருந்து அடுப்புல இருந்த பயப்படும். ஆகவே நாங்க பயப்பட வேண்டிக்கு, துவா செய்ய வேண்டிக்கு இப்ப எதுக்கு தெரியுமா, மலர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியை நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரயோசனமான நன்மையை பயக்கக்கூடிய நல்லாட்சியாக ஆக்கி வைப்பா என்று கேட்க வேண்டியது. சரி, நாங்கள் இன்றைக்கு படித்தது சென்ற 2008 நடைபெற்ற இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லிம் மக்கள் சில விஷயங்களை படித்துக் கொள்ள வேண்டிய அடிப்படையில் தோல்வி வெற்றி என்று வரும்போது, ஆட்சியில் அமர்த்தியது ஆட்சியில் இருந்து கவிழ்த்தியது எல்லாம் வரும்போது அல்லாஹ் செய்த வேலை என்றும், இது எங்களுடைய அடிப்படையான விஷயம். அதே நேரத்தில் இருந்து சில படிப்பினைகள், தோற்றவர்களும் படிப்பினை பெற வேண்டும், வென்றவர்களும் படிப்பினை பெற வேண்டும், பாடங்கள் பல இருக்கின்றன என்பது பற்றி சாமியும் படித்தோம். இது எவரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசுவதற்கு எங்களுக்கு இல்லை. என்றால் மொத்தத்தில் எல்லாமே குப்புறது நாங்கள் தெரியும், எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே இந்த தேர்தலில் வாக்களிப்பது சம்பந்தமாக பேசும் போதே இந்த முறைமையே இஸ்லாத்தில் உள்ள முறைமை அல்ல. இருந்தாலும் நாங்கள் முஸ்லீம் முழுமையான ஆட்சி ஒன்று இல்லாத, ஒழுங்கு இல்லாத நாடு ஒன்றில் நாங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதுக்குரிய சில பிரமாணங்களை நாங்கள் நியமங்களை படித்து கொண்டோம். அதன் அடிப்படையில் ஒரு தெளிவு பெற்ற நிலையில் நாங்கள் ரெண்டாவது தெளிவு ஒன்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வரக்கூடிய வாரம் இன்ஷாஅல்லாஹ் சென்ற வாரம் விட்டிடத்திலிருந்து சூரத்துல் பையினாவின் முதலாவது ஆயத்திலேயே நிறைய இன்னும் விளக்கங்கள் இருக்குது, தொடரும் இன்ஷாஅல்லாஹ். இன்றைக்கு இதில் உள்ள எதுவும் மேலதிக தெளிவு தேவைன்னா கேட்டுக்கொண்டோம். இது வந்து சர்வதேச அரசியலோட சம்பந்தப்பட்டது. ரெண்டு நலன்கள் இருக்குது. ஒன்று, மஹிந்த என்ற தனி மனிதரை இழுத்து சீர்தி பார்க்கிற சுண்டி பார்க்கிற ஒரு தேவை மேற்குலகுக்கு இருக்குது. அதே நேரத்தில் எல்டிடி இந்த நாட்டில் தான் ஆக்டிவ் இல்லை, அதாவது இந்த நாட்டில் தான் செத்த மாதிரி. இந்த நாட்டுக்கு வெளியில கடல் கடந்து அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க. எல்டிடி என்ற இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அவர்கள் ஐநா சபை வரைக்கும் போய் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அப்பாவித்தனங்கள் 150,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, யுத்தம் என்ற பேர்ல கொண்டுட்டாங்க. ஆகவே இதை செஞ்ச முன்னென்று நடத்தின இந்த மனுஷனை விசாரிக்கணும். ரெண்டு வகையான இந்த விசாரணைகள் வந்த நேரத்தில் இவங்க உரமானந்து இது பண்ணதுனால மஹிந்த என்ற தனி மனிதன் மீது ஒரு பார்வையுமே இருந்துச்சு. அந்த இது இப்ப குறைஞ்சிருக்கும். இந்த இது ஆட்சியில் இருந்து போனதுனால சில நாடுகளுக்கு இந்த மஹிந்த என்ற தனி மனுஷன் பார்க்கணும் என்ற அந்த அந்த உணர்வு என்ன செஞ்சிருக்கும், குறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த பொதுவான விஷயத்துல நாங்கள் விசாரணை செய்யணும் என்று இருந்தால் என்ன இருக்கு, வெளிப்படைத்தன்மை. நாங்கள் கொள்ளை இல்லை என்று சொல்லிட்டால் நீங்க வந்து விசாரிக்கணுமா, வந்து விசாரிங்களே, விஷயம் முடிஞ்சது தானே, நாங்கள் சுத்தமாக தான் இருக்கிறோம் என்ன விசாரணை, விஷயம் முடிஞ்சது. இதை போட்டு காலம் தாழ்த்தி இன்னொரு விஷயம் இருக்குது. இவ்வளவு பாரிய யுத்தம் ஒன்று நடக்கும் போது சில சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும், யுத்த தர்மங்களுக்கு அப்பால் நடந்திருக்கும். அதை யாரும் ஒன்று செய்யலாது. இப்போ அமெரிக்காவோ அவங்கள இவங்களை போய் செய்யற உலகத்தில் செய்யற யுத்தங்கள் என்ன தூய்மையாக 100% வீதம் யுத்த தர்மங்களை பின்பற்றியே நடக்குது இல்லையே. அப்ப அதுல என்ன ஸ்ரீலங்காவில் மட்டும் அது கேட்கிறது, யார் என்ன சொன்னாலும் மஹிந்த ராஜபக்ச இந்த மனிதன் யுத்தத்தை 30 வருடத்தால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஜேவிபி என்ற ஒரு இயக்கத்தை அடுக்கினது போல இல்ல பிரேமதாசர் என்றால், எல்டிடி என்ற இயக்கம் சர்வதேச வலைப்பின்னல் உள்ள ஒரு இயக்கம், உலக பயங்கரவாத இயக்கத்திலேயே மிக பயங்கரவாத இயக்கமாக அடையாளம் காணப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்கு இருந்த கட்டமைப்பு, பண கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு, வங்கி கட்டமைப்பு, அவர்கள் தனிநாடு கேட்டு கொடுக்கறதுக்கு ஐநா சபையினுடைய முழு இதுவும் இருந்துச்சு, அங்கீகாரமும் இருந்துச்சு, அங்கீகாரத்தை கொடுக்க முடியாம இருந்துச்சு. உலக நாடுகள் அதுக்கு சரி சொல்வதற்கு இருக்கு இல்ல, இந்த இதுக்கு தனி நாடு நாங்கள் கொடுப்போம் என்று ஐநா ஐக்கிய நாடுகள் சபை முடிவு செய்வதா இருந்தா உலக நாடுகள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, ஆதரவு தெரியும். அதுக்கு உலக நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட மற்றபடி நீதி கட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு அவங்கள்ட்ட எல்லாம் இருந்துச்சு. நீதிமன்றம் இருந்தது, காவல்துறை இருந்தது, தள்ளி வேறையா எல்லாமே அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப அப்ப இந்த நேரத்தில் இப்படியான ஒரு இயக்கத்தை கொண்டு போய் சர்வதேச அழுத்தங்களின் பொருட்படுத்தாமல், இதுக்கு முன்னுக்குள்ள தலைவர்களும் யுத்தத்தை முன்னெடுத்தாங்க, சந்திரிக்காமையாரும் முன்னெடுத்தா, அவ சந்திரிக்கா முன்னெடுத்து ஒரு அடி அடிக்கிட்டு போற நேரத்தில் தகுந்த பாட்டுவா என்ன சர்வதேச அழுத்தம் வந்திருக்கும் அடிக்காதது. ஆனால் அதையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துட்டு அடிச்சு முடிச்சு வைக்கிறேன். வரலாற்றுல இப்ப நாங்க படிப்போமே அந்த பண்டு காப்பி அந்த அரசன் இந்த அரசன் ஒரு பெரிய யுத்தத்தில் நாட்டை காப்பாற்றினான். அது மாதிரி இன்னொரு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாட புத்தகத்துல ஸ்கூல் பாட புத்தகத்துல வரும் இது. அது அவரு வித்த முடிச்ச நேரத்திலேயே நான் வாழ்த்து செய்து கொடுக்கும் போதே அதை சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்துல உங்களோட பெயர் வரலாற்றுல இடம் பெறும், இந்த நாட்டை பெரும் பயங்கரவாத சக்தியிலிருந்து விடுவித்த ஒரு மாவீரர் என்ற பெயர் ஒன்று உங்களுக்கு ஒரு நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப வராட்டிப்பான் இப்ப எதிரும் புதிரமாக ஏற்றிக்கு போட்டி அரசு செய்யறவங்க இதெல்லாம் போகணும், இந்த பரம்பரை முடியணும். இன்னொரு 50-60-70 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப எல்லாரும் இந்த நன்மைகளும் தீமைகளும் என்று வரும்போது தீமைகளை மட்டுமே பார்க்கிற சமூகம் மனப்பான்மையோட இருக்கிற சமூகம் மட்டும்தானே இது, நன்மைகள் எல்லாம் பேச மாட்டாங்க. ஆகவே அந்த இன்னொரு இது ஒன்று இருக்குது என்று கேட்டா இது யுத்த வெற்றி அவருக்கு மட்டும் உரியதா? நிச்சயம் அவருக்கு மட்டும் உரியது இல்லை. பாதுகாப்பு படைக்கு இருக்குது, போலீஸ்க்கு இருக்குது, காவல்துறைக்கு இருக்குது, ஆர்மிக்கு இருக்குது, நேவிக்கு இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு இருக்குது, அமைச்சர்களுக்கு இருக்குது, நாட்டினுடைய வெளிநாடுகளில் இருந்து வேலை செஞ்சாங்க அம்பாசடர்ஸ் தூதுவர்கள், ஒவ்வொரு நாட்டின் இந்த தூதுவர்களுக்கு இருக்குது. இந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் போர் தந்திரங்களை கொடுத்து உதவிய விமானங்களை கொடுத்து உதவிய நாடுகளுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இத்தனையும் சந்திரிக்காவும் இருந்துச்சு, இத்தனையும் சந்திரிக்காவும் இருந்துச்சு. அப்பயே அடிக்கல ஒரு வித்தியாசம், சர்வதேச அழுத்தத்தை ஒரு பக்கம் வைத்து விட்டு முழுக்க போய் அது வந்து யாருடைய கையில தான் முழுக்க முழுக்கம் ஜனாதிபதி கையில, அது யார் முடிவெடுக்கணும்? ஜனாதிபதி. அந்த வகையில யாரும் அதை மறந்தப்படுத்தி பேச இயலாது. இத்தனை இத்தனை கட்டமைப்பும் சந்திரிக்காங்க இருந்துச்சு, அடித்துக் கொண்டு வரும் போகும்போது நப்பாட்டுவான். அத காரணமாக வெளியில உள்ளுக்க சொல்லாது போனாலும் வெளி உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், உள்ளுலகத்திலையும் பொருள் தெரிய வந்துச்சு சந்திரிக்கா நப்பாட்டது இருக்கு தடையடைய. அந்த தடையை தாண்டி செய்தது அது சரத் பொன்சேகாவுடைய கட்டித்தனம் அல்ல, அவர் சொன்னால் அடிப்பார். சரிதானே? அந்த வகையில முன்னின்று அடிச்சது வந்து ஜனாதிபதி யாரு? அதுதான் நேற்று ரணில் விக்ரமசிங்கம் வாய்விட்டு பாராட்டி இருந்தானே. எது என்ன இருந்தாலும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது என்ற வகையில நாங்கள் அவரை பாராட்டோம் நினைத்து இவ்வளோ இருக்கு மத்தியிலையும் அது அது யாரும் பாராட்டாமல் இருக்க முடியாது. பங்கு யாருக்கும் இருக்கலாம் யுத்தது, ஆனால் ஒரு 50-50 யாருக்கும் மொத்தமாக கொடுக்க வேண்டியிருக்குது. யாரும் மறுக்கிறதுக்கு என்ன சர்வதேச அழுத்தத்தை தாங்கி பிடிச்சி கடைசி வரைக்கும் மைத்திரி இன்றைக்கு வரைக்கும் சொன்னது என்ன, சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு நாங்கள் யாரும் விட மாட்டோம் இருந்தால் அது நாட்டினுடைய பொது இது உண்டு. இப்ப இன்றைக்கு அந்த சமாதானத்தினுடைய நன்மைகளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த செஞ்ச பெரிய கிரேட் திங் என்னன்னு கேட்டா அந்த மனுஷன் சர்வதேச அழுத்தத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு அடிச்சு முடிச்சது. அதனால தான் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அந்த நேரத்தில், அந்த விஷயத்துல யாரும் விட்டு கொடுக்க இல்லை. அதனால எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஆனால் அந்த வெற்றியின் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட தளிப்பு எக்களிப்பு என்ன செஞ்சு அத்துமீறி சிறுபான்மை சமூகம் இன்னொரு முஸ்லீம் சிறுபான்மை சமூகத்தையும் சீண்டி பார்க்கறதுக்கு சுண்டி பார்க்கறதுக்கு என்ன ஒரு நிலையை கொண்டு வந்துருச்சு. அது பெரிய ஒரு இதாக பேசிருச்சு. அதான் தவறு. ஆனால் இன்னொன்றையும் நல்லா விளங்கிக்கோங்க, தேர்தல் முடிவுகள் இவர்களுக்கு அவ்வளவு பெரும் ஒரு வெற்றியை கொடுக்க இல்லை, சின்ன மெஜாரிட்டில தான் வந்திருக்கிறான். அதிகமான சிங்கள மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கிறான்? மைந்தைக்கு வாக்களிச்சிருக்கிறான். முக்கியமான நகர்கள்ல அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்குது. சிறுபான்மை இனங்கள் முஸ்லிம்கள் தமிழகக்கூடிய இடத்துல தான் அவருக்கு மைத்திரிக்கு கிடைச்சிருக்குது மற்ற. ஆகவே அவருக்கு இப்ப 3வது, 4வது, 5வது கேட்கலாம், யாருக்கும் இப்ப கேட்கறது வலுத்திறந்து தான் இருக்குது. திருப்பி ஒரு இலெக்ஷனுக்கு போனால் அவர் என்ன செய்யலாம்? போட்டியிடலாம். சரிதானே? இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைகிறதோ என்பதை பொறுத்து மக்கள் என்ன செய்யலாம்? மறுபக்கம் திரும்பி இதுல வாப்பா அந்த பழைய கபுரு தோண்டி எடுத்துட்டு போனோம் பரவாயில்ல, மக்கள் மாறலாம், மக்கள் மனங்கள்ல கையில் இருக்கு. நீ இருந்து ஏன்னா நாங்க எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம், இது ஒரு ரொம்ப கூட்டு சேர்ந்த அரசாங்கம் ஒன்று வந்திருக்குது, நாங்க எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ரொம்ப கூட்டு சேர்ந்த அரசாங்கம் எல்லாரையும் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கும். மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இல்லாம நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை மாற்ற முடியாது. பயத்தாம் திருத்தத்தை இல்லாமலாக்க முடியாது. பயனேலாம் திருத்தத்தை கொண்டு வர முடியாது. எல்லாம் மூன்றிலிருந்து பெரும்பான்மை கிடைக்கும் லேசா பார்லிமெண்ட்ல? ஏனாது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கிடைக்கிறதா இருந்தா எல்லாரும் வந்து நினைப்பா, எனக்கு இத்தனை அமைச்சித்தா, எனக்கு இன்னாட்களுக்கு இத்தனை பாதி அமைச்சு கொடு நினைப்பான், இத்தனை பேரை அம்பாசிடர் அனுப்பு, இத்தனை பேரை போர்ட்ல போடு, இத்தனை பேரை இதுல போடு நினைப்பான். அவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மை எடுக்காம இவர் நூறு நாள்ல வாக்களிச்சிக்கிற முக்கியமான எதுவும் செய்ய முடியாது. அப்ப அத்தனை பேரையும் திருப்திப்படுத்துறாங்க, 30 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையே எப்படி நீங்க செய்ய போறீங்க? நடைமுறையில ரொம்ப சிக்கல் இருக்குது. அதனால நாங்க கேட்க வேண்டியதுவாக அமைஞ்சிருக்கிற ஆட்சியால் தான் இறுதி வரைக்கும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாக அமைச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இது எப்படி செய்யறது, அவ்வளவுக்கு தான் தெரியும். பேசலாம், மக்கள் வீரம் பேசி போட்டு வரலாம். இன்றைக்கு வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாய் சொல்லில் வீரநடி, வாய்ச்சவரால் விடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்களிடத்தில் இன்றைக்கு எதிர்படுவது மார்க்கமும் தான், அரசியலும் தான், பொருளா எதுவும் மக்களிடத்தில் எதிர்படுவது தெரியுமா? உணர்ச்சி பேச்சு, புரட்சி பேச்சு, உணர்ச்சி பூர்வம் மக்களுடைய உணர்வுகளை தட்டி எடுக்கக்கூடிய உணர்ச்சி பேச்சு, மக்களை புரண்டு புரட்சி கொண்டிடக்கூடிய புரட்சி பேச்சு. அறிவுபூர்வமா, நடைமுறை சாத்தியமா பேசுகிறானா என்பது மக்கள் அவதானிக்கிறது ரொம்ப குறைவு. இந்த முறை தேர்தல் மேடைகளிலையும் பேசப்பட்ட பேச்சுகள் அதிகமானது என்ன? உணர்ச்சி ஊட்டக்கூடிய பேச்சு. புரட்சி ஒன்று நாங்கள் கொண்டு வருகிறோம், புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன பேச்சு தான். மக்கள் எல்லா பக்கத்துக்கும் யோசிச்சு வாக்களித்தார்களா என்பதை விட ஒரு மாற்றம் தேவை என்பது மக்கள் மத்திய தேவைப்படுத்தி செஞ்சிட்டார்கள். அவ்வாறு மக்களுடைய விருப்பத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள். மக்களுடைய கைகள் இருக்குது, கிடைத்திருக்கக்கூடிய வெற்றியை தங்களுக்கு சாதகமாக திறந்து வைப்பதற்கு அல்லாவிடத்தில் துவாட்சிகள். அவை எங்களுக்கு இவன் சுத்தம் அவன் அசுத்தம், அவன் சுத்தம் இவன் அசுத்தம் என்பது எங்களால் தீர்ப்பு செய்ய முடியாத ஒன்று. மேற்பார்வையாக இவ்வளவு கடந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்ததை பார்த்தா எல்லாம் ஒரே குட்டையில் உருண மட்டைகள். வேற எதுவும் இருக்குதா? நான் நேரத்தை தாண்டி பேசணும் நினைக்கிறேன். அரசியல் பேசப்பட்டாலும் இதுதான் சொல்றது, அரசு பேசத்தான். அல்லாஹ் தஆலா பேசினவற்றில் ஏற்பட்ட தவறுகளை எங்களுக்கு மன்னிப்பானாக. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. سبحانك اللهم وبحمدك، أشهد أن لا إله إلا أنت، أستغفرك وأتوب إليك.